எங்கள் மத்தியிலே எழுந்தருளி இருக்கிறவரே, உம்மை நாங்கள் தொழுகிறோம் ஐயா, பணிகிறோம் இயேசுவே, எங்கள் ரட்சகரே, எங்கள் ஆண்டவரே, ஆவியா எங்கள் மத்தியிலே அசைவாடுகிற தேவாதி தேவனே, உம்முடைய பரிசுத்த பிரசன்னத்துக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீர் எங்களோடு இருக்கிறப்பா, நீர்தான் எங்கள் மேன்மை, நீர் எங்கள் மத்தியிலே எழுந்தல் இருக்கிறது தான் எங்கள் மேன்மை அப்பா, உம்மை தேடித்தான் நாங்கள் வந்திருக்கிறோம், நீர்தான் எங்களுக்கு எல்லாம் ஆண்டவரே, உம் பக்கமாக எங்களை திரும்புங்க, உம் பக்கமாக எங்களை இழுத்துக் கொள்ளுங்க என்று நாங்கள் மன்றாடுகிறோம் ஐயா, மன்றாடுகிறோம் ஆண்டவரே. மரியாளுடைய ஆத்மாவை ஒரு பட்டயம் ஊடுருவினது போல எங்கள் ஆத்மாவையும் உம்முடைய வாத்து என்கின்ற பட்டயம், உம்முடைய வசனம் என்கின்ற பட்டயம் ஐயா ஊடுருவட்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம். எங்கள் வாழ்விலே ஒரு திருப்பம், ஒரு மாற்றம் உண்டாக தகிறார். உம்முடைய வார்த்தையை எங்களுக்குள்ளே அனுப்புங்க, உம்முடைய வசனத்தை அனுப்பி எங்களை குணமாக்குங்க என்று நாங்கள் மன்றாடுகிறோம். சபையை சந்தியுங்க ஆண்டவரே, சபையை சந்தியுங்க, எங்களை உயிப்பீங்க ஆண்டவரே, எங்களை உயிப்பீங்க. நீங்க விரும்பாத ஒன்றும் சபையில வேண்டாம் ஐயா, அசுத்தங்களோ அருவறுப்புகளோ நீர் வருகிற எந்த காரியங்களும் சபையில வேண்டாம், வேண்டவே வேண்டாம். தகப்பனே, எங்களை உயிப்பீங்க, எங்களை புதுப்பீங்க, எங்களை உன் பக்கமாக திருப்புங்க. நாங்கள் மன்றாடுகிறோம். உடைய ஆவினாலும் உடைய வார்த்தையினாலும் கிருபையாய் நீர் எங்களை சந்திக்க வேண்டும் என்று மன்றாடுகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆவே ஆவே ஆவே. உட்காரும், திருப்பிக் கொள்வோம். மத்தேயு எழுதின நற்செய்தியோ, கம் வித் மீ ப்ளீஸ். மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் ஆறாவது அதிகாரம், ஐ திங்க் சோ, ஆறாவது அதிகாரம். அதில் ஒரு சில வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். இன்றைய செய்தியின் சாராம்சமாக மத்தேயு ஆறாவது அதிகாரம், அதில் ஒன்பதாவது பத்தாவது வசனங்களை வாசிக்க கேட்போம்.
நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது,
நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது,
பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே,
பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே,
உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக,
உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக,
உம்முடைய ராஜ்யம் வருவதாக,
ராஜ்யம் வருவதாக,
உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக.
சரி, போதும், கவுடிங்க. ஆண்டவர் இயேசு நமக்கு ஜெபிக்க கற்றுத்தந்தார். ஹவு டு ப்ரே, ஓ த பேட்டர்ன் ஆஃப் ப்ரேயர், எப்படி ஜெபிக்கணும் என்பதை குறித்து ஆண்டவர் நமக்கு அழகாக கற்றுத்தந்திருக்கிறார். வேதத்தின் பாடியிலே நாம் ஜெபிக்க கற்றுக்கொள்வது அவசியம், அதையே தேவன் விரும்புகிறார். சரி, இந்த ஜெபத்தை கற்றுக் கொடுக்கிறதுக்கு முன்பாக ஆண்டவர் ஆறாவது வசனத்தில் சொன்னாரு, நீயோ ஜெபம் பண்ணும் பொழுது உன் அரை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு, அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா வெளியிறங்குமா உனக்கு பலனளிப்பார். இதை சொல்லிட்டு அடுத்த வசனத்தை சொன்னார் என்ன தெரியுமா, அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அளப்பாதீங்க, அவர்கள் அதிக வசப்பட தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள், அவர்களைப் போல நீங்கள் செய்யாதருங்க. சோ, இது பரிசேரை குறித்து இயேசு சொன்ன வார்த்தை. அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று தங்களுக்குள்ளே அவங்க நினைக்கிறார்கள், அவர்களைப் போல நீங்கள் செய்யாதருங்க என்று தன்னை பின்பற்றின சீசக்களுக்கு அப்போஸ்தலருக்கு சொல்லிட்டு சொன்னாரு, நீங்கள் வேண்டிக் கொள்றதுக்கு முன்னமே உங்களுக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். இத பத்தியான வேளையிலே அருமை தேவனுடைய பிள்ளைகளை நான் உங்களுக்கு சொல்லட்டும், நாம் ஜெபம் பண்றதுக்கு முன்னுமே நமக்கு என்ன தேவை என்பதை நம் பரமபிதா அறிந்திருக்கிறார் என்கின்ற அறிவு தெளிவு நம்முடைய வாழ்வில் இருக்க வேண்டியது அவசியம். வென் யூ ப்ரே எவ்ரி டே, ஒவ்வொரு நாளும் நீ ஜெபம் பண்ணும் பொழுது நீயும் நானும் மனதில் கொள்ள வேண்டிய காரியம், நாம் ஜெபிக்கிறதுக்கு முன்பே நமக்கு என்ன தேவை என்பதை தேவன் அறிவாரா. ஆகவே இந்த விசுவாசத்தோடு, இந்த அறிவோடு, இந்த உணர்வோடு நாம் ஜெபங்களை ஆரம்பிப்புமாக இருந்தால் அது நமக்கு மிகவும் பிரயோசனமாக இருக்கும், தேவனுக்கு ஏற்றதாகவும் இருக்கும். சரி, the priority in Lord's prayer, the holiness in our heart. என்ன கவனிங்கள், இந்த ஜெபத்திலே ஆண்டவர் இயேசு கற்பித்த இந்த ஜெபத்திலே, அந்த ஜெபத்திலே ஆண்டவர் எதற்கு முன்னுரிமை கொடுத்தார் என்றால், முதலாவது ஜெபத்தில் வருகிற ரிக்வெஸ்ட், உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதா. சோ நமக்கு தேவைகள் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது, கஷ்டங்கள் இருக்குது, நெருக்கடிகள் இருக்குது, துன்பங்கள் இருக்குது, ஓகே. ஆனால் ஜெபத்தில் ஆண்டவர் ஜெபிக்க கற்றுக்கொள்ளும் பொழுது என்ன சொல்லி ஜெபிக்க சொன்னார் தெரியுமா? முதலாவது உம்முடைய நாமம் எங்கள் வாழ்விலே பரிசுத்தப்படுவதா. இன்றைக்கு அநேகர் ஜெபம் பண்ணுகிறோம், ஆனால் ஜெபிக்கிறோம், ஆனால் நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படுகிறதா? நம்முடைய ஜெபங்கள் தேவனாலே அக்செப்ட் பண்ணப்படுகிறதா? நம்முடைய ஜெபங்கள் தேவனாலே அங்கீகரிக்கப்படுகிறதா என்பது மிக மிக அவசியம். ஒரு விஷயம் நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்கிறது நல்லது. அவசியமான செய்திகளை அவசரமாக செய்வதும் மிகவும் தேவையாக இருக்குது என்பதை நான் உணர்கிறேன். ஆகவே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு ஜெபிக்க கற்றுக்கொள்ளும் பொழுது அந்த ஜெபத்திலே அவர் முன்னுரிமை கொடுத்தது, முதலிடம் கொடுத்தது, உம்முடைய நாமம் பிதாவே எங்கள் வாழ்விலே பரிசுத்தப்படுவதா. சோ இது இஸ் எ பேட்டர்ன் ஆஃப் பிரேயர். இது ஜெபம் பண்ண வேண்டிய விதம், ஜெபம் பண்ண வேண்டிய முறை, ஜெபம் பண்ணிய வித பேட்டர்ன். ஆகவே இதை ஃபாலோ பண்ணி தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். சரி, ஜெபத்தில் முன்னுரிமை எதற்கு? நான் சொன்னபடி பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதா. சரி, இப்ப தேவனுடைய நாமம் நம்முடைய வாழ்விலே பரிசுத்தப்பட 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 நம்முடைய ஜெபங்களை தேவன் அதிகமாக கேட்பார். தானியேலை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது என்ன சொல்ற தெரியுமா? பிரியமான புருஷனாகிய தானியேலே, நீ வேண்டிக் கொள்ள தொடங்கும் பொழுதே கட்டளை வழிபட்டது. அதை படிக்கும் பொழுது எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஆண்டவர் அவனை குறித்து சொல்லும் பொழுது, பிரியமான புருஷனாகிய தானியேலே, நீ ஜெபம் பண்ண தொடங்கின பொழுதே உனக்கு பதில் அனுப்பப்பட்டாயிற்று. ஆனா சாத்தான் அதை தடை பண்ணியிருக்கான். அது வேறு. எனக்கு அறிமானவர்களே, தானியேலை பார்த்த ஆண்டவர் சொல்லும் பொழுது பிரியமான புருஷன் என்று சொல்லி அழைக்கிறார். அவன் தேவனுக்கு பிரியமாக இருந்ததுக்கு காரணம் என்ன? அவனுடைய வாழ்க்கை தேவனுக்கு முன்பாக உத்தமமாக, தூய்மையாக, பரிசுத்தமாக இருந்தபடியால் தேவன் அவனை பிரியமான புருஷனாகிய தானியேலே என்று அழைத்தார். வேறொன்றும் அவன் விசேஷித்தவன் அல்ல. நம்மை போல பாடுள்ள மனுஷன், நம்மை போல அவனும் ஒரு சாதாரண மனுஷன் தான். ஆனால் தேவன் அவன் அழைக்கும் பொழுது பிரியமான புருஷனாகிய தானியேலே என்று அழைக்கிறார். அப்படியானால் ஒரு காரியம் பிடிச்சப்பட்டு தெரியுமா? எவர்களெல்லாம் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறார்களோ, இவர்களெல்லாம் தேவனுக்கு நெருக்கமாக இருக்கிறார்களோ, அவர்கள் உருக்கமாக செய்கிற வேண்டுதல்களை ஜெபங்களுக்கு உடனடியாகவே தேவனிடத்திலிருந்து பதில்கள் அனுப்பப்படுகிறது என்பதை நீ மறக்கக்கூடாது. ஆகவே தேவன் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்க, ஆண்டவன் நம்முடைய மன்றாட்டுகளுக்கு செவி கொடுக்க, தேவன் நம்முடைய விண்ணப்பங்களுக்கு பதில் அனுப்ப, நாம் தேவனுக்கு முன்பாக பிரியமான பிள்ளைகளாக, தேவன் விரும்புகிற பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டியது அவசியம். நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு முன்பாக திறந்த புத்தமாக, தேவனுக்கு பிரியமாக, தேவனுக்கு மகிமையாக இருக்க வேண்டியது அவசியம். சோ ஜெபத்தை வைத்து நம்முடைய வாழ்க்கையை அளக்க முடியாது. எவ்வளவு நேரம், எவ்வளவு தூரம், எவ்வளவு அதிகம் நான் ஜெபிக்கிறேன் என்பதை வைத்தும் என் வாழ்க்கையை அளக்க முடியாது. ஆனால் என் வாழ்வில் வெளிப்படுகிற கனிகள் தான் என் வாழ்க்கையை அளக்க முடியும் என்பதை நாம் வேதத்திலிருந்து அறிவோம். ஆகவே நம்முடைய வாழ்விலே நல்ல கனிகள் வெளிப்பட நாம் அதிகமாக ஊக்கமாக ஜெபிக்க வேண்டியது அவசியம். ஏனெனில் நம்மை நாமே மாற்றிக்கொள்ள முடியாது, தேவன் தான் நம்மை மாற்ற வேண்டும். ஆனால் நாம் நம்மை தாழ்த்தி தேவனுடைய கரத்திலே நம்மை நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது, அர்ப்பணிக்கும் பொழுது தேவன் நம்மை மாற்ற வல்லவராக இருக்கிறார். பொதுவாக தேவன் நம்மை மாற்ற அவர் பயன்படுத்தின ரெண்டு காரியம், ஒன்று தேவனுடைய வசனம், இரண்டாவது அவருடைய ஆவி. ஆகவே நான் உங்களுக்கு சொல்லுகிற தேவனுடைய வார்த்தைகளை குறித்து தயவு செய்து கருத்தா இருங்க. இங்கே பேசப்படுகிற தேவ ஊழியர்கள் மூலமாக சொல்லப்படுகிற, போதிக்கப்படுகிற, பிரசங்கம் பண்ணப்படுகிற வார்த்தைகளை தயவு செய்து நாம கருத்தாய் நாம் கவனமாய் கேட்க வேண்டியது அவசியமாகும். ஆகவேதான் இயேசு இப்படி சொல்வாரு, நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து கவனி. யூ ஹேவ் டு பே த டோட்டல் அட்டென்ஷன் டு த வேர்ட் ஆஃப் காட். ஆண்டவர் இயேசு சொல்லும் பொழுது சொல்வாரு, நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து கவனிங்கள். மனிதனுடைய மனம் அடிக்கடி தாவது பாருங்க, மனுஷனுடைய எண்ணங்கள் அடிக்கடி தாவது, அங்கும் இங்குமாக அலையுது. ஆகவே அவர்களுக்குள்ள தேவனுடைய வசனம் அதிகமாக செல்லாதபடியால் வாழ்க்கையில மாற்றங்கள் இல்லை, மனம் திரும்புதல் இல்லை. வருஷங்கள் போகுது, காலங்கள் போகுது, முடிவு. ஆகவே நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் ஆரம்பம் ஆகிறது என்பதையும் நாம் மறக்க கூடாது. எனக்கு அறிவிப்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் இயேசு ஜெபிக்க கற்றுக்கொள்ளும் பொழுது ஜெபத்திலே அவர் சொன்ன முதலாவது ரிக்வெஸ்ட் என்னவென்றால், உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதால். சோ இன்றைய செய்தியின் தலைப்பு உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதால் என்ற தலைப்பு கீழே இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய வசனத்தை நாம் கவனிக்க போகிறோம். நன்றாய் கவனியுங்கள். நான் ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் இருக்கலாம், 15 வருஷம் இருக்கலாம், ஆவிக்குரிய அனுபவங்கள் இருக்கலாம், ஒருவேளை வரங்களும் கிரியை செய்யலாம், ஒருவேளை பல திறமைகள் இருக்கலாம், பல அனுபவங்கள் இருக்கலாம். ஆனால் 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 ஒரு தேவனுடைய மனுஷனுடைய வாழ்விலே பரிசுத்தத்தை இழப்பானாக இருந்தால் அவன் தேவனுக்கு முன்பாக செல்ல காசா போயிடுவான். மறைக்கப்படலாம் காரியங்கள், ஆனால் தேவனுக்கு அனைத்தும் வெளிச்சமும் வெளிப்படையும் என்பதை நாம மறக்க கூடாது. சோ ஜெபம் என்ன, ஆண்டவர் இயேசுவோட ஜெபத்துல முக்கியம் என்ன, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அர்த்தம் என்ன, தேவனுடைய நாமம் நம்முடைய வாழ்விலே பரிசுத்தப்பட வேண்டும். தேவனுடைய நாமம் உன்னுடைய வாழ்விலே, என்னுடைய வாழ்விலே பரிசுத்தப்பட வேண்டும். என கருமானவர்களே, நாம் பரிசுத்த வாழ்விலே வளர வேண்டும், தேற வேண்டும். எதுவரைக்கும் அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாறும் வரைக்கும் நாம் மாறி தேறி வளர வேண்டும் என்று தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தமானவர். இந்த செய்தியை குறித்து இந்த தலைப்பிலே பேசுறது பல மனிதர்கள் வேண்டும் என்று உண்மையின்படியே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆனாலும் என் தேவன் என் மனதில் தந்த அக உணர்வுகள் ஆவின தூண்டுதலோடு இந்த நேரத்துக்கு இருக்கிற சொற்ப நேரத்தில் இந்த செய்தியை ஓரளவுக்கு சுருக்கி உங்கள் மனதில் பதிக்க தேவன் ஆவுடைய ஒத்தாசையோடு முயற்சிக்கிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய நாமம் நம்முடைய வாழ்விலே பரிசுத்தப்பட வேண்டும். இந்த செய்தி எதற்கு, தேவனுடைய வார்த்தை எதற்கு, நாம் கேட்டு 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 நாம மாறுவதற்கு, மனம் திரும்புவதற்கு. இயேசு சொன்னார், நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கேன்னு சொல்லி, உப்பு பிரித்தெடுக்கப்படுவது என்பது நாம் அறிவோமே. அதுபோல இந்த உலகத்திலிருந்து தேவன் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். அசுத்தமும் அலங்கோலமும் அருவறுப்பும் அவலட்சணமும் ஆபாசமும் நிறைந்த இந்த பொல்லாத உலகத்தில இருந்து, கோணலும் மாறுபாடுமான இந்த சந்ததியில இருந்து தேவன் உன்னையும் என்னையும் பிரித்தெடுத்திருக்கிறாரு. இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆகவே தேவனுடைய சாயல் நம்முடைய வாழ்விலே வெளிப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஒரு காலத்திலே இருளாக இருந்தோம், ஒரு காலத்திலே அந்தகாரமாக இருந்தோம், இன்றைக்கு வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம், இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இன்றைக்கு நாம் தேவனுடைய சாயலை நம்முடைய வாழ்விலே வெளிப்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். எனக்கு அருமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு விஷயம் நம்முடைய வாழ்க்கையை நாம கொஞ்சம் சீதூக்கி பார்க்கிறது நல்லது. அடிக்கடி நம்முடைய வாழ்க்கை அலசி பார்க்கிறது நல்லது. நம்முடைய வாழ்க்கை தேவன் முன்பாக சுத்தமாக இருக்குது, அது தேவனுக்கு பிரியமாக இருக்குதா, அதை குறித்து நாம கவனிக்க வேண்டியது மிகவும் அவசியம். சரி, உம்முடைய நாமம் என் வாழ்விலே பரிசுத்தப்படுவதாக, இதை தேவன் இப்படி ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். சோ என்ன கவனிங்க, பரிசுத்தம் இல்லாம நாம செய்கிற ஜெபங்கள், பரிசுத்த குலைச்சலோடு இருந்து நாம் செய்கிற தொழுகைகள், அது தேவனுக்கு பிரியமாக இருக்கு. அசுத்தங்கள் அகற்றப்பட வேண்டும், அருவறுப்புகள் அகற்றப்பட வேண்டும், தேவனிடத்தில் நாம் திரும்பணும். தேவன் அறிவாரே, உங்களுடைய வாழ்வையும் என்னுடைய வாழ்வையும் நாம் ஒவ்வொருவருடைய வாழ்வும் அனைத்தும் நாம் தேவாதி தேவனுக்கு வெளிச்சம் என்பதை நாம் மறக்கக்கூடாது. காட் நாஸ் எவ்ரிதிங். பிகாஸ் ஹி இஸ் ஆல் மைட்டி. சரி, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. சரி, நாம் ஆராதிக்கிற தேவன் மகா பரிசுத்தர். அவருடைய பரிசுத்தத்தை குறித்து எனக்கு விளங்கப்படுத்துறதுக்கு எனக்கு வடிவம் தெரியல, அதுக்கு எனக்கு தகுதியும் இல்லை. ஆனால் இப்படியான ஒரு செய்தியை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு தூண்டுதல் எனக்குள்ள இருந்தபடியால் இதை குறித்து பேச நான் முயற்சிக்கிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம்முடைய கற்பனைக்கும் அறிவுக்கும் அப்பாற்பட்ட அளவுக்கு அவர் மகா பரிசுத்தமானவர். இந்த வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது ஆங்காங்கே ஆங்காங்கே வேதம் முழுவதும் அவருடைய பரிசுத்தத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளை படிக்கிற போது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ஏசாயா என்கிற தீர்க்கதரிசி 6 நடைகிற நாம் பார்க்கும் பொழுது முதல் அவசரத்தில் இருந்து உயரமும் உன்னதமான சிங்காசனத்திலே தேவன் வீற்றிருக்க கண்டேன் என்கின்றார். அவரது கேருபீன்களும் சேராபீன்களும் அவருக்கு மேலாக நின்று என்ன சொன்னார்கள் தெரியுமா? தேவ சமூகத்தை எப்பொழுதும் தரிசிக்கிற தேவ தூதர்கள் கேருபீன்கள் சேராபீன்கள். சொல்றதை தயவு செய்து கேளு. தேவ சமூகத்திலே எப்பொழுதும் நிற்கிற, தேவ சமூகத்தை எப்போதும் சேவிக்கிற, தேவனுக்கு அருகிலேயே எப்பொழுதும் இருக்கிற கேருபீன்கள் சேராபீன்கள் சொல்லப்படுற தேவ தூதர்கள் அங்கே பரலோக காட்சியை ஏசாயா பார்க்கும் பொழுது அவர்கள் சொல்லி 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 துதித்த வார்த்தை என்ன தெரியுமோ? பரிசுத்தர், 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 பரிசுத்தர். வெளிப்படுத்துற விசேஷத்தில் நாம பார்க்கும் பொழுது 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தாழ விழுந்து அவரை பணிந்து கொள்ளும் பொழுது அங்கே சொல்லப்படுற வார்த்தை என்ன தெரியுமா? பரிசுத்தர், 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 பரிசுத்தர். The highest word using by the angel in heaven, that is holy, holy, holy. நான் சொல்றதெல்லாம் கவனிங்க. உங்களோட ஆராதனையில நான் சொல்றத தயவு செய்து கவடி கவடி கவடி. தனிப்பட்ட உன் செப நேரத்தில் தேவனை தொழுது கொள்ளும் பொழுது, தேவனை ஆராதிக்கும் பொழுது இந்த வார்த்தையை நீங்க அதிகமாக பயன்படுத்திக்கிட்டு நான் உங்களுக்கு புத்தி சொல்றேன். தேவனுடைய குணாதிசயங்கள் ஏராளம் உண்டு. ஆனால் பரலோகத்தில் தேவ தூதர்கள் அதிகமாக சொல்லி பாவித்து அவரை ஆராதிக்க பயன்படுத்துகிற வார்த்தை கர்த்தாவே நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர். இஷ்டவேனின் துதிகளுக்குள் வாசம் பண்ணுகிற தேவரீர் பரிசுத்தர் என்றெல்லாம் வேதம் விவரிக்குது. அந்த வசனம் இஷ்டவேனின் துதிகளுக்குள் வாசம் பண்ணுகிற துதிகளுக்குள், இஷ்டவேனின் துதிகளுக்குள் வாசம் பண்ணுகிற தேவன் பரிசுத்தர் என்று வேதம் சொல்றது சங்கீதத்துல. என்ன கவனிங்க, அந்த இஷ்டவேலை நீங்களும் நானும் தானுங்க. இங்கே நாம் செய்கிற இந்த துதிகளின் மத்தியிலே வந்து தேவன் வாசம் பண்ணுகிறார். நாம் உண்மையாக ஆண்டவரை தொழுது கொள்ளும் பொழுது, உண்மையாக ஆவியோடு தேவனை தொழுது கொள்ளும் பொழுது தேவன் ஆவியாய் நம்மத்திலே வந்து அசைவாடுகிறார். வேதம் சொல்லுறது இவ்விதமான சீரை பெற்ற வேற பெரிய ஜாதி எது உனக்கு தெரியுமா? உன்னதமான தேவனை, சர்வ வல்லமுள்ள தேவனை, மகா பரிசுத்தமான தேவனை தொழுது கொள்வதற்கு உன்னை பிள்ளையாக மாட்டி சபையில வைத்திருக்கிறார் என்பதை மறந்துடாது. ஆகவே திறந்த இருதயத்தோடு, சுத்த மனசாட்சியோடு, உணர்வு பூர்வமாய், ஆவியோடு, உண்மையோடு சபை கூடி வரும் பொழுதெல்லாம் அவரை தொழுது கொள்வது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். ஏனெனில் நாம் அவரை தொழுது கொள்ளும் பொழுது அவர் நம் மத்தியில் வந்து வாசமாக இருக்கிறார். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசம் பண்ணுகிற தேவரீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். எனக்கு அறிவிப்பவர்களே, நாம் ஆண்டவரை ஆராதிக்கிறது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். பரலோகத்துல போய் இதைத்தான் நாம் செய்ய போறோம். அங்க போயிருந்து அப்படி ஆராதி இப்படி ஆராதி எல்லாம் ஒருவரும் நாம் ஒருவரும் ஒருவருக்கு போதிக்கும்படி அவசியம் இல்லை. எல்லோருமே ஆராதனை செய்வர்களை தான் இருப்போம். ஆகவே எனக்கு அறிவிப்பு, தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தின் காரியங்களுக்கு தலைவணங்காமல் உன்னதமான தேவனுக்கு தலைவணங்குவோம். ஆண்டவருடைய நாமத்துக்கு பயன்பட்டாட்டும். சரி, தேவன் பரிசுத்தர் என்பதை நாம் அறிவோம். இப்ப இயேசு நமக்கு ஜெபிக்க கண்டு தரும் பொழுது உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக சொல்லி சொன்னார். சோ அர்த்தம் என்ன? உம்முடைய நாமம் என்னுடைய வாழ்விலே பரிசுத்தப்படுவதா? சோ இந்த பரிசுத்தம் இல்லாமல் தேவனுக்கு முன்பாக நாம என்னதான் ஜெபித்தாலும் அந்த ஜெபங்கள் தேவனிடத்துல போய் சேராது. நான் உனக்கு தெளிவாய் சொல்றேன், உனக்கு தான் சொல்றேன், நல்லா கேளு. பரிசுத்தம் இல்லாமல் தேவனுக்கு முன்பாக என்னதான் நாம் ஜெபித்தாலும் நம்முடைய ஜெபங்கள் தேவனிடத்தில் அங்கீகரிக்கப்பட மாட்டோம். ஏனென்றால் நாம் செய்த அக்கிரமங்கள் தேவனுக்கும் நமக்கும் இடையிலே பெரிய சுவரையே போட்டிருக்குது, பெரிய தடையை போட்டிருக்குது. தேவன முகத்தை பார்க்க முடியாது. நாம் ஜெபிக்கிறோம், ஆனா ஜெபங்கள் போய் சேருதில்லை, துதிகள் தேவனுக்கு மகிமையா போய் சேருதில்லை. ஆகவேதான் நமக்கு கொட்டாவி வருது. ஆராதன நேரத்திலும் ஏதோ ஒரு எங்கேயோ நிக்க கூடாத இடத்துல நிக்கிறது போல நமக்கு தோணுது. ஏன் தெரியுமோ, நாம தேவனோடு நெருக்கமாக இல்லை. உண்மையாக ஆண்டவரோடு உத்தமமாக வாழுகிற பிள்ளைகளுக்கு ஆவியோடு உண்மையோடு தேவனை தொழுது கொள்கிற இடம் ஒரு குட்டி பரலோகம் போல இருக்கும் இல்லையா? உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. சரி, இப்போ வாசிக்க, தேவனுடைய நாமம் பரிசுத்தப்படுவது நம்முடைய வாழ்விலே. சோ இந்த பரிசுத்தம் என்கின்ற காரியத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது ஒரு 7 அல்லது 8 காரியங்களை பிரித்து நம்ம பார்க்கலாம். நம்முடைய வாழ்விலே பரிசுத்தம். சோ முதலாவது, நம்முடைய இருதய சிந்தனையிலே பரிசுத்தம் இருக்கணும். இதை குறித்து வேதத்திலே நம்ம பார்க்கும் பொழுது ஏராளமான வசனங்கள் வேதத்தில் பார்க்கக்கூடிய எல்லாவற்றையும் பார்க்கறதுக்கு நமக்கு நேரம் போதாது. ஆனால் வேதம் சொல்றபடி ஹோலி, பரிசுத்தம் நம்முடைய இருதயத்தின் சிந்தனைகள். இப்ப என்ன கவனிங்க, இப்ப என்ன கவனிங்க, என்ன கவனிங்க, ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய வளர்ச்சி அல்லது முதிர்ச்சி அவன் இருதயத்தின் சிந்தனையில இருக்கு. என்ன சொல்லட்டுமா, ஒரு மரத்துக்கு வேர் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் நம்முடைய இருதயத்தின் சிந்தனைகள். எப்படி ஒரு மரத்தை, எவ்வளவுதான் ஒரு மரம் உயரமாக நின்றாலும் அதை தாங்கிறது அதன் வேர் தான். பாரு, இந்த வேர் தான் அந்த மரத்துக்கு முழுவதையும் சப்ளை பண்ணுது. வேர் பட்டு போச்சுன்னா மரம் பட்டு போயிடும். அதே போல ஒரு மனுஷனுடைய வாழ்வு சுத்தமாக இருக்கும் முன்பாக இருந்தா, நான் சொல்றேன் கேளு, உன்னுடைய என்னுடைய வாழ்வு, தேவனோடு நீயும் நானும் வாழுகிற வாழ்வு தூய்மையாக பரிசுத்தமாக இருக்க வேண்டுமாக இருந்தால், ஐ டெல் யூ பீப்புள், முதலாவது உன்னுடைய என்னுடைய இருதயத்தின் நினைவுகளை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ளும். இங்கே தோற்று போன ஒரு நான் சொல்லி அனுப்புறேன், கேட்கறது கேளாத உங்களை பொறுத்தது. பட் எனக்கு என்ன சிப் ஒரு வேலை தந்திருக்கு, அதுல எனக்கு கவனமா இருக்கு. பார்க்க என்ன கவனிங்க, பரிசுத்தம் என்பது நம்முடைய இதயத்தில் இருந்து ஆரம்பமாகுது என்பதை மறந்துடக்கூடாது. ஹோலினஸ், பரிசுத்த வாழ்வு என்பது நம்முடைய இதயத்தில் இருந்து ஆரம்பமாகுது. இங்கே இருந்துதான் எல்லாம் வருகிறது. ஆகவேதான் ஒரு மனுஷன் தன் இதயத்தை சுத்தமாக வச்சிருக்க வேண்டியது அவசியம். என் மனதில் இருக்கிற நினைவுகளை பக்கத்தில் இருக்கிறவர்களோ, மனைவியோ, பிள்ளைகளோ ஒருவரும் வரைய மாட்டார். ஈவன் பிசாசும் என் மனதில் இருக்கிற நினைவுகள் எண்ணங்களை அறியவே முடியாது, ஒருவராலும் அறிய முடியாது. ஆனால் ஒரு மனிதனுடைய இருதயத்தின் நினைவுகளோ எண்ணங்களோ யோசனைகளோ எண்ணங்களின் தோற்றங்களோ அனைத்தையும் அறிந்த ஒரே ஒருவர், நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் ஒருவர் தான் என்பதை நாம் மறக்கக்கூடாது. ஆகவே நம்முடைய இருதயத்தின் நினைவுகள் நன்மையாக இருக்குமாக இருந்தால், நம்முடைய இருதயத்தின் எண்ணங்கள் யோசனைகள் தேவனுக்கு முன்பாக சுத்தமாக சீராக சிறப்பாக நன்மையாக இருக்குமாக இருந்தால், நம்முடைய வாழ்வு தேவனுக்கு முன்பாக சுத்தமாக இருக்கும். ஆகவேதான் ஆண்டவர் பலப்பிரசங்கத்தில் சொன்னாரு, 5:8 மத்தேயு நினைக்கிறேன், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார். Blessed are the pure in heart, they shall see God. நாளைக்கு தேவனை தரிசிக்க, நன்றாக கவனிங்க, நாளைக்கு தேவனை தரிசிக்க இன்றைய இருதய சுத்தம் மிக மிக அவசியம். ஏனென்றால் அசுத்தம் உள்ளது ஒன்றும் தீட்டுள்ளது ஒன்றும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லையே. இனி கொஞ்சம் சொல்ல யோசிச்சு பாருங்க, எத்தனையோ வருஷம் சேர்ச்சுக்கு வந்தும், சபைக்கு வந்தும், வேதத்தை வாசித்தும், எத்தனையோ பிரசங்கங்களை கேட்டும், எத்தனையோ ஜப கூட்டங்களை கலந்து கொண்டும், என் இருதயம் தேவனுக்கு முன்பாக கேடுபாடு உள்ளதாக இருக்குமாக இருந்தால், ஒருவேளை திடீரென ஒரு நாளைக்கு மரணம் என்னை சந்தித்து விட்டால் என் நிலைமை எவ்வளவாக இவ்வளவு பரிதாபமாக இருக்கும் என்பதை யோசித்துப்பார், சிந்திச்சுப்பார். ஆகவே தான் நான் சொல்லுகிறேன், இருதயத்தின் நினைவுகள் எண்ணங்கள் யோசனைகளை தேவனுடைய பிள்ளைகள் வகையறுக்க கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ளணும். ஆகவேதான் வேதம் இப்படி சொல்றது. படிங்க நீதிமொழிகள் 4 அதிகாரம் பண்ணிக்கிறேன். யா சீக்கிரம் படிங்க. நீதிமொழிகள் 4 அதிகாரம் 23வது வசனம் பண்ணிக்கிறேன். படிங்க எல்லாரும் படிங்க. நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 23வது வசனம் படிங்க.
எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும்.
படிங்க திரும்ப படிங்க.
எல்லா காவலோடும்
எல்லா காவலோடும் என்னத்தை காத்துக்கொள்ளுங்க?
இருதயத்தை காத்து,
உன் இருதயத்தை காத்துக்கொள். நன்றாக கவனிங்க. எல்லா காவலையும் போடு. எந்த பக்கத்துல இதயத்துக்கு காவல் போடணுமோ போடு. என்னத்துக்கு போடணும்? பொல்லாத சிந்தனைகள், கேடுபாடு உள்ள நினைவுகள், தேவன் அருவருக்கிற அசுத்தமான அலங்கோலமான ஆபாசமான கற்பனைகள், அசுத்தமான இருதயத்தின் நினைவுகளை கட்டுப்படுத்த, அவைகளை கட்டுப்படுத்த, மட்டுப்படுத்த எந்தெந்த பக்கமெல்லாம் உன் இருதயத்துக்கு காவல் போடணுமோ போடு. ஏனென்றால் அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும் என்று வேதம் தெளிவாய் சொல்றது. என கனிமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் வாசமாக இருக்கிறது நம்முடைய இருதயம். இதை ஒரு மனுஷன் கெடுத்தால் நான் அவனை கெடுப்பேன் என்று ஆண்டவர் நமக்கு வேதத்தில் வாக்கு பண்ண இல்லையா? எனக்கு சேர்த்து தான் நான் பிரசங்கம் பண்றேன். நான் சொல்றதை கேளு கேளு கேளு. ஐ ஸ்பீக் த ட்ரூத். சத்தியத்தை சபைக்கு சொல்றேன். கேட்க காதுள்ளவன் கேட்க கடவுள். ஆகவே தேவன் ஆண்டவர் வாசம் பண்ணுகிற இதயம், அவருடைய இல்லம் நம்முடைய உள்ளம், நம்முடைய இருதயம். இதை நாம சுத்தமாக, கவனமாக, பத்திரமாக, பரிசுத்தமாக வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் தேவன் வாழுகிற உள்ளம் பரிசுத்தமாக இருக்கணும். ஏன்னா நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் பரிசுத்தமானும். ஆகவே வேதம் சொல்லுது, எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள். அடுத்தவன் இருதயத்தை உன்னால காக்க முடியாது, காக்க வேண்டிய அவசியமும் இல்லை. பட் உன் இருதயத்தை நீ தான் காக்கணும். இன்னொருவர் உன் இருதயத்தை காக்க முடியாது. சொன்னாங்க இன்னொருவர் உன் இருதயத்தை நினைவுகளை கட்டுப்படுத்த முடியாது, கட்டுப்படுத்த தேவையும் இல்லை. பட் உன் இருதயத்தில் வருகிற தேவையில்லாத அசுத்தமான அலங்கோலமான ஆபாசமான அருவறுப்பான சிந்தனைகளை கட்டுப்படுத்த உனக்கு தெரியணும். உன் இருதயத்தின் நினைவுகளை சத்துரு மேய்கிறதுக்கு நீ இடம் கொடுக்க கூடாது. உன் சரத்தை பரிசுத்த ஜீவ பலியாக தேவனுக்கு அர்ப்பணித்து விடு, ஒப்பு கொடுத்து விடு. ரோமர் 12வது அதிகாரம் 1வது சொல்றது, பரிசுத்த ஜீவ பலியாய் தேவனுக்கு ஒப்பு கொடு, ஒப்பு கொடு, ஒப்பு கொடு. உன் இருதயம் தேவனுடைய ஆலயம், இதை கெடுக்க கூடாது. அசுத்த சிந்தனைகள் நம்முடைய இதயத்தில் உலாவ கூடாது. சத்துருவுக்கு நாம இடம் கொடுக்க கூடாது. எல்லா காவலோடும் என்னத்தை காக்கடுங்க? வீட்டில இருக்கிற விலையுயர்ந்த பொருட்களை காக்கிறதுக்கு நமக்கு அறிவு இருக்குது. வீட்டில இருக்கிற நகைகளையும் பணங்களையும் விலையுயர்ந்த பொருட்களையும் பாதுகாக்கிறதுக்கு நமக்கு அறிவு இருக்குது. ஆனா அதை விட தேவன் வாசம் பண்ணுகிற, தேவன் வாழுகிற நம்முடைய இருதயத்தை காத்துக்கொள்ள நமக்கு அறிவு இருக்க வேண்டியது எவ்வளவு எவ்வளவு அவசியம். சத்துரு உனக்கு முன்பாக கருத்த உருவத்தோட பெரிய பல்லு கொண்டு வந்தெல்லாம் நிக்கமாடா. உன்னை கெடுக்கிறதுக்கு உன் இருதயத்தின் நினைவுகளை தூண்ட பாப்பான் பாரு. உன் இருதயத்தின் எண்ணங்களை யூதாசை பிசாசு தூண்டினான் என்று எழுதப்பட்டு, அதுக்கு பிற்பாடு அவன் தன் நாடகத்தை மேடையேற்றினான். இயேசுவை காட்டிக்கொண்டான். எதை கரிமான் தேவட பிள்ளைகளே, நம்முடைய இருதயத்தின் நினைவுகளை சத்துரு தொடாதபடி, நம்முடைய இருதயத்தின் எண்ணங்களை பிசாசு தூண்டி விடாதபடி நாம் காவல் போட வேண்டியது நமக்கு அவசியம். இதற்கு அனைவர் பாவங்களை செய்யறதில்லை, ஆனா பாவ உணர்வுகளை உள்ளத்துல வச்சு அனுபவிக்கிறது, பாவ நினைவுகளை இருதயத்துல வச்சு டேஸ்ட் பண்றது. அம்மா ஏதன் தோட்டத்துல இருந்தாங்க, பழத்தை பார்த்தாங்க, என்னத்தை விளக்கப்பட்ட கனியை பார்த்தாங்க. அதை பார்த்து 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 அது இச்சிக்கப்படத்தக்கது, அது புசிப்புக்கு ஏற்றது, நல்லது. இன்னும் சாப்பிடல, நான் சொன்ன கவனிங்க, இன்னும் பழத்தை இன்னும் சாப்பிடல. ஆனா அதுக்கு முதல்ல அவர் சொல்றார், அது புசிப்புக்கு நல்லது, பார்வைக்கு இன்பமானது, இச்சிக்கப்படத்தக்கது. இன்னும் சாப்பிடல, ஆனா பழத்தை இன்னும் சாப்பிடல. ஆனா அவள் சாப்பிடறதுக்கு முன்னமே தன்ற மனநிலைமையில பாவத்துல விழுந்துட்டாள் பார். ஒரு குறிப்பிட்ட காரியம், அது பாவ காரியம் தொடர்ந்து தொடர்ந்து ஒரு இருதயத்திலே இருந்து கொண்டிருக்குமாக இருந்தால் நீ சீக்கிரத்துல அந்த காரியத்துக்கு பலியாவாய் என்று நான் உனக்கு சொல்றேன். ஆகவே நம்முடைய இருதயத்தில் இருக்கிற அருவறுப்பான அசுத்த எண்ணங்கள் பாவங்களாக செய்கைகளாக வெளியில வாரத்துக்கு முதல்ல அவைகள் இருந்து நம்மை காத்துக்கொள்வது அவசியம். ஆகவேதான் எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். அதிலிருந்து ஜீவ ஊட்டு புறப்படுவது சொல்லுங்க. நம்முடைய ஆண்டவர் இயேசு மனுஷனுடைய இருதயத்தை குறித்து சொல்லும் பொழுது இப்படியாக சொன்னார். மார்க்கு 7 பார்க்கலாம். எனக்கு அறிவானவங்களே நேரம் பண்ண கவனிங்க. ஆண்டவர் சொன்னாரு, ஒரு மனுஷோட வாய்க்குள்ள போறது ஒன்றும் அவனை தீண்டுபடுத்த, பட்டவே யூ ஒன்ட் ஈட் யூ கேன் ஈட். மனுஷோட வாய்க்குள்ள போறது ஒன்றும் அவனை தீண்டுபடுத்தாது. அது தீட்டு பழைய ஏற்பாட்டில், பட் இயேசு நமக்கு புதிய பெருமானத்தை தந்திருக்கிறார். வாய்க்குள்ள போறது ஒன்றும் மனுஷனை தீட்டுப்படுத்தாது, ஆனா ஆனா வாயிலிருந்து புறப்படுகிறது அவனை தீட்டுப்படுத்தும் என்று சொல்லி அடுத்த வார்த்தை என்ன சொன்ன தெரியுமோ, மனுஷனுடைய இருதயத்திலிருந்து புறப்படுகிறவைகள் என்று சொல்லிட்டு அந்த பாவ பட்டியல்ல நம்பர் 1 எது சொன்னா தெரியுமோ, பொல்லாத சிந்தனை. நான் சொல்றது வேணுமா, உங்க பைபிள் எடுத்து நீங்க பிரிச்சு பாருங்க. இயேசு சொன்ன வார்த்தை டைரக்ட் வேர்ட் ஃப்ரம் ஹிஸ் வேர்ட், நோ காம்ப்ரமைஸ் டு தி வேர்ட் ஆஃப் காட். ஒரு மனுஷனுடைய இருதயத்திலிருந்து புறப்படுறவைகள் என்று இயேசு பாவ பட்டியல் போட்ட போது அதுல அவர் சொன்ன முதலாவது வார்த்தை என்ன தெரியுமோ, மனுஷனுடைய இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகள். எல்லாம் கவனிங்க, ஒரு மனுஷனுடைய இருதயத்துல பொல்லாத சிந்தனைகள் தாண்டவமாடுமாக இருந்தால், தவளுமாக இருந்தால், அவன் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் பொல்லாதவைகளாகவே இருக்கும். ஒரு மனுஷனுடைய இருதயத்துல பொல்லாத நினைவுகள் குடிகொண்டு இருக்குமாக இருந்தால், அவருடைய செய்கைகள் பொல்லாதவைகளாகவே இருக்கும். ஆகவேதான் எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள். இன்றைக்கு நான் உனக்கு சொல்லி அனுப்புகிறேன், இன்றைக்கு உனக்கு தேவனுடைய வார்த்தையை அறிவித்து அனுப்புகிறேன், எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள். உன் இருதயத்தின் எண்ணங்களை நீ கட்டுப்படுத்த தவறுவாயாக இருந்தால் தேவனுக்கு நீ பிரியமான மனுஷனாக புருஷனாக இருக்க முடியாது. உன் ஜபங்கள் தேவனால் அங்கீகரிக்கப்பட முடியாது, தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்க முடியாது. என்றால் பாவ சிந்தனைகள் ஆண்டவருக்கு அருவறுப்பானவைகள், அசுத்த சிந்தனைகள் தேவ பிரசன்னத்தை தடை பண்ணுகிறது, தேவனை நெருங்க முடியாது. வருஷங்கள் போகிறது, காலங்கள் போகிறது, ஆனால் தேவனை நெருங்க முடியவில்லை. ஆனால் அப்படியே திடீரென மரணம் சம்பந்தித்துவிட்டால் நம்முடைய இல்லமே என்ன? யோசித்து பார், சிந்தித்து பார். நம்ம அநேக ஃபெயிலியர் ஆகிறது இங்குதான். ஒருவேளை கோபம் வந்துட்டா நாம வார்த்தையினால பேச, வார்த்தையினால கோபத்தை காட்ட மாட்டோம், அல்லது செயல்களாலும் கோபத்தை காட்ட மாட்டோம். ஆனா கோபத்தை உள்ள வச்சுட்டே இருக்க, கோபம் மற்றவர்களோடு கோபம், யாராவது ஒருவரோட ஏதாவது பிரச்சனை வந்துட்டு கோபம் உள்ள வச்சுட்டே இருக்கிறோம். ஆனா ஒருவேளை வார்த்தையினால நாம காட்ட மாட்டோம், செயலால காட்ட மாட்டோம். ஆனா குறிப்பிட்ட ஒரு சிலரை குறித்த கோபம், பக கசப்பு அப்படியே திருவிழந்தில் வாங்குவார். ஏங்க தாஸ் வசனத்தை தான் நான் பேசுறேன், நீ கொஞ்சம் யோசி. பொய் சொன்னால் பாவம், அது நமக்கு தெரியும். கலப்படுத்தா பாவம், அது நமக்கு தெரியும். ஆனா பொல்லாத சிந்தனைகளை நம்ம மனதில் வச்சிருக்கிறோமே, அது பாவம் என்கின்ற அறிவு உணர்வு நமக்கு இல்லையா? அவைகளை அறிக்கை செய்யாமல் எப்படி கத்தோட பந்தியில நாம பங்கு பெறுகிறது? நீங்களே யோசி. எனக்கு சேர்த்து தான் நான் பேசுறேன். பைபிள் சேஸ், சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பு உங்களை எரிச்சல் தனியக்கணும். அப்படின்னு அர்த்தம் என்ன? சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் எரிச்சல உள்ளத்துல வச்சிருக்கலாம் என்றது அர்த்தம் இல்லை. நம்முடைய விருப்பத்துக்கு ஏற்றபடி வசனத்தை நமக்குள்ளே வியாக்கியானப்படுத்திக் கொள்றது நல்லதில்லை. சோ நான் சொல்ல வர காரியம் என்னவென்றால், இறுதி நினைவுகள் இங்க நாம தோற்று போயிட்டோமா இருந்தா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம தோத்து போயிடும். என்னுடைய சத்தியத்தின்படி நான் உங்களை சொல்றேன், தேவனுக்கு முன்பாக நாம சுத்தமாக இருக்க, அவ்வப்போது சத்துரு நம்முடைய இருதயத்தில் வீசுகிற பொல்லாத வார்த்தைகள், பொல்லாத எண்ணங்கள், அசுத்த சிந்தனைகள், கோபங்கள், பகைகள், கசப்புகள், எரிச்சல்கள், மூர்க்கங்கள், இதெல்லாம் பிசாசுற சரக்கு. நமக்கும் அவனுக்கும் தான் சம்பந்தம் இல்லையே. இதோ இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், என்னிடத்தில் அவனுக்கு ஒன்றும் இல்லை. What a statement has spoken by Christ. I was really surprised. இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னத்துல ஒன்றும் இல்லை. இப்படி நீயும் நானும் சொல்ல முடியுமா? பிசாசுக்கு என்னுடைய வாழ்க்கையில ஒன்றும் இல்லை என்று சொல்ல முடியுமா? உன் ஜெப நேரத்தில் சத்ரூபத்தை பிசாசே உனக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, என்னிடத்துல உனக்கு ஒன்றும் இல்லை என்று நீ சவாலிட முடியுமா? சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? தேவன் அறிவா. அப்படிப்பட்டவர்கள் தேவனை கூப்பிடுவார்கள், ஆண்டவர் இதோ நான் இருக்கிறேன் என்று. அவர்களை பார்த்து சொல்லுவாரு, பிரியமான புருஷனாகியோ சோ அண்ட் சோ, ஏன்னா அவனுக்கு சத்துருக்கு அவனுடைய வாழ்வில் இடம் இல்லை. பிசாசின் காரியங்களுக்கு அவருடைய வாழ்வில் இடம் இல்லை. அவன் தன் வாழ்க்கையை தேவனுக்கு சப்மிட் பண்ணியிருக்கபடியால், ஒப்பு கொடுத்திருக்கிறபடியால், அர்ப்பணித்திருக்கிறபடியால், அந்த அர்ப்பணிப்பிலே உறுதியாக இருக்கிறபடியால், அந்த பிரதிஷ்டையில உறுதியாக இருக்கிறபடியால் சத்துருக்கு அவருடைய வாழ்விலே இடம் இல்லை. ஆகவே அவர்கள் கூப்பிடுவார்கள், அவர்கள் ஜெபிப்பார்கள், தேவன் அவருடைய சத்தத்துக்கு ஜபத்துக்கு பது கொடுக்க ஆயத்தமாக இருப்பார் என்று உண்மையும்படியே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். ஏதா தேவன் வாசம் பண்ணுகிற இதயம் அது, தேவனுடைய வீடு அது, தேவன் வாழுகிற இடம் அது. ஆகவே ஆண்டவர் விரும்பாத காரியம் வாலிப பிள்ளைகளுக்கு நான் கண்டிப்பாக சொல்லுகிற காரியம், அசுத்த சிந்தனைகள், அருவறுப்பான எண்ணங்களை தயவு செய்து தம்பி தங்கச்சி மாதிரி இருதயத்துல சுமக்காதீங்க. ஒருவர் நீ கேட்கலாம், வந்தா என்ன செய்யறது சொல்லி, வரும், வராம போகாது. நீங்க ஒருவரும் சொல்ல முடியாது எனக்கு அப்படிப்பட்ட எண்ணங்களே வாரதுன்னு சொன்னா நீங்க ஒரு சூப்பர்நேச்சுரல் பர்சன், இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு மனுஷனாக காணப்பட வேண்டும். ஆகவே நாம் ஒத்துக்கொள்ளவன் உள்ளபடி ஆண்டவருக்கு முன்பாக போறதுதான் நல்லது. அதைத்தான் ஆண்டவர் விரும்புறேன். எல்லாருக்கும் அப்படிப்பட்ட நினைவுகள் வரத்தான் செய்யும். ஆனால் அந்த நினைவுகள், அந்த எண்ணங்களை நம்முடைய இதயத்துல நாம தேக்கி வச்சு அவைகளை ஏதோ ஒரு விதத்துல ரசிக்கவோ ருசிக்கவோ கூடாது. தட்டு சின் பொல்லாத எண்ணங்கள், அசுத்த எண்ணங்கள் நமக்குள்ள வராமலே போகாது. ஆனால் அப்படிப்பட்ட எண்ணங்களை நமக்குள்ள தொடர்ந்து வச்சு அவைகளை சிந்தனையிலே எண்ணங்களிலே வச்சு நாம அனுபவிக்கிறது, ரசிக்கிறது, ருசிக்கிறது தேவனுக்கு ஒரு மனுப்பா. அப்படியான எண்ணங்கள் வரும் பொழுது நம்ம சத்துருவை கடிதல பொல்லாத பிசாசே கூடாத அசுத்தமான எண்ணங்களை என் இதயத்தில் விதைக்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் தேவனமல்ல. பைபிள் சொல்லுது, த பைபிள் சேஸ், தேவனால் பிறந்தவன் சொல்லுவா, தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்க நபனை தொடான் என்று. தேவனுக்குள்ளே இருக்கிறவனையும் தேவனால் தன்னை காத்துக் கொள்றவனையும் சத்துரு தொட முடியாது, நெருங்க முடியாது. ஏன்னா தேவனுடைய கரம் அவனுக்கு கூட இருக்குது, தேவனுடைய பாதுகாப்பு, தெய்வீக பாதுகாப்பு அவனுக்கு இருக்க முடியாது, சத்துரு அவனை தொட முடியாது. பட் அவ இட கொடுக்கும் பொழுதோ அவர் உள்ள பரவசித்து பூந்து விளையாடுறார். எனக்கு அருமான உங்களை திரும்பவும் நான் சொல்றேன், உள்ளே தோற்று போனவர்கள் வெளியையும் தோற்று போனவர். நம்முடைய இருதயத்தை நினைவுகள் தேவனை நான் சில நேரத்தில் யோசிப்பேன், காலை எழுந்து படுக்கைக்கு போகும் வரைக்கும் எத்தனை நினைவுகள் நம்முடைய இதயத்தில், எத்தனை எண்ணங்கள் நம்முடைய உள்ளத்துல, அவைகளை யோசித்து பார்க்கும் பொழுது நாம் எவ்வளவாய் திறந்த வேண்டியிருக்கு, எவ்வளவாய் மாற வேண்டியிருக்கு, எத்தனை வசனத்தை நான் சொல்ல வேண்டியிருக்கு. அட நேரமோ நமக்கு இடம் கொடுக்கு. த பைபிள் சேஸ், சங்கீத புத்தகம் சொல்றது, என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன் ஆனால் சொல்லுங்க தேவரீர் என் ஜெபத்துக்கு. நல்லா கேட்டுக்கொள், நல்லா கேட்டுக்கொள், நல்லா கேட்டுக்கொள். என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை, சிந்தை எண்ணங்கள், நினைவுகள், யோசனைகள் என் இருதயத்தில் இருக்குமாக இருந்தா நான் அழகாக ஜெபிக்கலாம், ஆழமாக ஜெபிக்கலாம், அதிக நேரம் ஜெபிக்கலாம். அது ஜெபங்கள் தேவனால அக்செப்ட் பண்ணப்படாது. அவர்கள் பார்வைக்கு நீண்ட ஜெபம் பண்ணுகிறார்கள், விதவைகளின் வீடுகளை பட்சிக்கிறார்கள், அவர்களுக்கு ஐயோ என்று ஆண்டவர் சொன்னார். வரிசையறுப்பார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம ஜெபிக்கணும். ஆண்டவர் இயேசு நமக்கு பல தடவை சொல்லியிருக்கிறார், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து ஒரு உண்மையும் கூட அவர் சொல்லி வைத்திருக்கார். நாம ஜெபிக்கவனும், ஜெபிக்கவனும், சாகும் வரைக்கும் நாம் ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். நாம் ஆத்மாவை காத்துக்கொள்ள சந்தேகமில்லை. ஆனால் நான் சொல்ல வர காரியம், நம்முடைய ஜெபங்கள் தேவனால் அக்செப்ட் பண்ணப்பட, அங்கீகரிக்கப்பட, நம்முடைய வாழ்வை தேவனுக்கு முன்பாக சுத்தமாக இருக்கணும். நம்முடைய இருதயம் தேவனுக்கு முன்பாக தூய்மையாக இருக்கணும். அவைதான் சங்கீதக்காரர் சொல்றாரு, என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனா. எடுத்திருக்கீங்களா 139 அதிகாரம் 23 வசனம் படிங்க.
தேவனே ஞாராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும்
என்று சங்கீதக்காரர் சொல்றார். தேவரே என்னை ஆராய்ந்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். படிங்க அந்த வசனத்தை.
தேவனே நீ ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும்,
தேவரீர் என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை
அறிந்து
கொள்ளும்,
என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும்
என்று சங்கீதக்காரன் அருமையாக சொல்றார். பாருங்க, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். 66:18 படிங்க.
என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார்.
திரும்ப படிங்க.
என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு செவிகொடார்.
திரும்ப முத்திரம் படிங்க.
என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால்
இருதயத்தில் அக்கிரம சிந்தனை கொண்டிருந்தேன், ஆனால்
ஆண்டவர் எனக்கு செவிகொடார்.
சரியோ அகுபு என கருமான தேவனுடைய பிள்ளைகளே, பிளஸட் ஆர் தி பியூர் இன் ஹார்ட், தே ஷல் சீ காட். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான். இப்படி சொல்லும் பொழுதுக்கு என்ன ஞாபகம் வரும் தெரியுமா? 1 சாமுவேல் 16 தாவீதை குறித்து நாம வாசிக்கும் பொழுது, ஈசாக்கு 8 குமாரர், 7 பேரையும் பொண்ணுக்கு கடந்து போக விடுறான். மூத்தவனை பார்த்ததுல ஐயா தீக்கதர்சி அசந்து போயிட்டார். அவன் வாட்டசாட்டமான உருவத்தை பார்த்ததுல அதுல மயங்கி போயிட்டார். அட்ட இவன் தான் இஷ்டமான ஆழத்துக்கு பார்த்துட்டே மலைச்சு போயிருக்க. ஆண்டவர் சொன்னாரு, மிஸ்டர் தீக்கதர்சி கொஞ்சம் போறங்க, அவசரப்படா. என்ன சொன்ன தெரியுமோ? மனுஷர் பார்க்கிற பிரகாரமாகனா உங்களுக்கு தெரியும் இல்லையா? இங்கதான் இருக்கிறீங்க. ரைட். என்ன சொன்னார் ஆண்டவர்?
மனுஷன் முகத்தை
பார்க்கிற பிரகாரமாக நான் பாருங்க. மனுஷன்
முகத்தை பார்ப்பான்,
நானும்
கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார்.
மனுஷனுடைய பார்வைக்கும் தேவனுடைய பார்வைக்கும் உள்ள மிகப்பெரிய ஒரு வித்தியாசத்தை நாம் இங்க பார்க்கிறோம் இல்லை. மனுஷன் the face is the index of the mind என்று சொல்வார்கள். ஏன்னா அகத்தின் அளவு முகத்துல தெரியணும். சோ ஆண்டவரோ அகத்தின் அழக பார்க்கல, உள்ள அழக பார்க்கிறாரு. அப்படியானால் ஈசாக்கு 8 குமாரர் இருந்தார்கள். அந்த 8 குமாரர்களும் கடைசி குமாரனாகிய தாவீது தன் தகப்பனால கூட கணிக்கப்படாமல் ஆடுகளை மேய்க்கத்தால் லாயக்கென்று விட்டுவிட்டு அந்த தாவீதுடைய இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாக இருந்தபடியால், அவன் இருதயம் தேவனுக்கு ஏற்றதாக இருந்தபடியால், அவன் இருதயம் தேவனுக்கு பிரியமாக இருந்தபடியால், 8 சகோதரர்களுக்குள்ளும் அவனையே தேவன் தெரிந்து கொண்டு அவனையே தன் சகோதரர்கள் நடுவிலே அபிஷேகம் பண்ணினார் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தாவீதை தேவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணதுக்கு இருந்த காரணம் என்ன? அவன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாக இருந்தது. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், நானும் இருதயத்தை பார்க்கிறேன். தாவீதுடைய இருதயத்தை பார்க்கிறேன். என் முழு இஷ்டவேல் முழு இஷ்டவேலையும் தேடி தேடி பார்த்தேன், ஆனால் என் இருதயத்துக்கு ஏற்றவன், என் இருதயத்துக்கு ஏற்ற ஒரு இருதயத்தை நான் தேடினேன். இஷ்டவேல் முழுவதும் என் இருதயத்துக்கு ஏற்ற ஒரு இருதயத்தை நான் தேடினேன். தாவீதுடைய இருதயத்தை எனக்கு ஏற்றதாக நான் கண்டபடியால் அவனை எழுப்பி அவனை ராஜாவாக ஏற்படுத்தினேன் என்று சொல்லி தேவன் சொன்னார். ஆகவே தேவன் என்னத்தை பார்க்கிறாராம்? இருதயத்தை பார்க்கிறாராம். இந்த சாயங்கால வேளையில கூட இங்க உட்கார்ந்திருக்க நாம் ஒவ்வொருவருடைய இருதயங்களையும் நம்முடைய தேவன் ஊடுருவி பார்க்கிறார் என்பதை நாம் மறக்க கூடாது. வெளிப்படுத்த விசேஷத்துல நாம பார்க்கும் பொழுது ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்த தேவகுமாரனுடைய மகிமையின் காட்சியை யோவான் பார்க்கும் பொழுது அதை விவரிக்கிறான். அந்த வேத பகுதியில் அதிலே அவருடைய கண்களை குறித்து சொல்லும் பொழுது அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலை போல இருந்து நிலவு. சோ அக்னி ஜுவாலை என்ன செய்ய தெரியுமோ? ஊடுருவும், இரும்புகளையும் ஊடுருவும். அக்னி ஜுவல் அதற்கு அந்த அளவுக்கு அவ்வளவு பவர் இருக்கு. ஊடுருவும் ஆண்டவர் இயேசுவுடைய கண்கள் ஊடுருவி பார்க்கிற கண்கள். ஓ உன்னையும் என்னையும் ஊடுருவி பார்க்கிற கண்கள். எங்கெங்கே அசுத்தம் இருக்குது, எங்கெங்கே அருவறுப்புகள் இருக்குது என்பதை ஊடுருவி பார்க்கிற கண்கள். அந்த கண்களுக்கு நம் வாழ்விலே நாம் இடம் கொடுக்கிறது நமக்கு நல்லது. ஏனென்றால் இந்த பூமியிலேயே நான் சுத்திகரிக்கப்படுறோனும், இந்த வாழ்விலேயே நான் சுத்தமாகிறோம். பரலோகத்து போறதுக்கு முதல்ல இங்க சுத்திகரிக்கப்படுவோம். அவருடைய கண்கள் என்னை பார்க்கட்டும், அவருடைய கண்கள் என்னை சுத்திகரிக்கட்டும். அப்பொழுது நான் சுத்தம் என்னை சுத்தமாக்கும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை குணமாக்கும், அப்பொழுது நான் குணமாவேன். ஏனென்றால் எந்த மனுஷனும் தன்னைத்தானே தான் பரிசுத்தமாய் கொள்ள முடியாது. ஆகவேதான் லேவியர் ஆகமத்திலே ஆண்டவர் சொல்லும் பொழுது பி ஹோலி பிகாஸ் ஐ ஆம் ஹோலி. என்ன பரிசுத்தராக இருங்கள், ஏனென்றால் நாம் பரிசுத்தர். அதை சொல்லிப்படி சொல்றாரு, நான் உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர். ஐ வில் மேக் யூ ஹோலி. I am holy and I will make you holy. Naan parisuthar mattumalla naan ungalai parisuthamaakkira kathar. Enakarumanugale nirubathile nama vaasikkum poludhu தேவன் நம்மை அசுத்தத்துக்கு அல்ல பரிசுத்தத்துக்கு அழைத்திருக்க. என்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டோமோ அன்றையில இருந்து ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே ஆவியான ஒரு மூலமாக ஒரு மிகப்பெரிய செயலை ஆரம்பித்திடத்துக்கு தெரியுமா, நம்மை அன்றாடம் 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 பரிசுத்தமாக்கி கொண்டே இருக்கிறார். தேவன் தன்னுடைய வார்த்தைகளினால், தேவன் தன்னுடைய வசனத்தினால், தேவன் தன்னுடைய வார்த்தைகளினால் நம்மை அவ்வப்போது நம்மை தன்னுடைய ஆவியினாலும் வசனத்தினாலும் சுத்தமாக்கி கொண்டே இருக்கிறார். அவருடைய கண்கள் இயேசுவின் கண்கள் ஊடுருவி பார்க்கிற கண்கள் என்பதை நாம் மறந்துடக்கூடாது. இப்ப அங்க ஒரு வாலிபன், மத்தேயு 19 அதிகாரத்திலே ஒரு வாட்டசட்டமான வாலிபன் வந்த ஆண்டவரை பார்த்து கேட்டார், ஆண்டவரே நித்திய ஜீவனை எனக்கு எட்டர்னல் லைஃப் எவர்லாஸ்டிங் லைஃப் வேணும், நான் என்ன நன்மையை செய்யணும்? அப்படி நல்ல போதகரே, நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள என்ன நன்மையை செய்யணும்? ஆண்டவர் நெசோ அன்சோ உனக்கு தெரியுதானே, சிறு வயதிலிருந்தெல்லாம் செஞ்சிட்டு மறக்க இல்லை, நியாயப்பிரமாணத்துல சொல்லப்பட்டது எல்லாத்தையும் நான் செய்தேன் செய்து வருகிறேன் என்று அவர் சொன்ன பொழுது ஆண்டவர் அதை ரிவ்யூஸ் பண்ண இல்லை, மறக்க இல்லை. அடுத்த என்ன சொன்னா தெரியுமோ, உன்னிடத்துல அவன் முதல இன்னும் என்னிடத்துல என்ன குறைவு, அதாவது தன்னை அவன் நீதி என்ன நீதிமானாக காட்டிக்கொள்ள, அதான் பிரச்சனை. தன்னை இயேசுக்கு நீதிமானாக காட்டவன் தன்னு அவனோட பிரச்சனை. அவன் கேட்கிறா, நான் இதெல்லாம் சின்ன சிறு வயதுலேருந்தே செதிட்டு வரேனே, ஏன்னா நான் யூதன் அல்லவா, பரிசியன் அல்லவா, சிறு வயதெல்லாம் செஞ்சுவாரு. ஆண்டவர் மறக்க இன்னும் இடத்துல என்ன குறை உண்டு என்று அவன் கேட்கிறான். அப்பதான் ஆண்டவர் சொன்னாரு, பாப்பா உள்ளத்தில் இன்னும் ஒரு குறை உண்டு. அது என்ன? உனக்கு உண்டானது எல்லாத்தையும் விட்டு, சொல்ல கஷ்டமா இருக்கு. உனக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டு போட்டு என்ன பின்பற்றன்னு சொன்னா, ஒருவேளை அவன் பின்பற்றிருக்கான்னு என்ன கருத்து? ஏன் தெரியுமோ, விட்டு பாக்கெட்க்கு போடல. அனனியா சப்பரா விட்டதை கொண்டு அப்போஸ்தலர் பாத்திர வைக்கல, கொஞ்சத்தை எடுத்து பாக்கெட்டு வச்சுட்டான். அதுலயும் ரெண்டு பேரும் அக்கி போயிட்டாங்க. பாவம் செய்கிறதுலயே பங்கு போகிற தம்பதிகள், அட 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 அட, அதுவும் சபையில அட அட, அதுவும் ஆவிக்குரியவன். கணவன் தவறு செய்யும் பொழுது மனைவி சுட்டிக்காட்டணும், மனைவி தவறு செய்யும் பொழுது தேவனுக்கு விரோதமாக தவறு நடக்கும் பொழுது புருஷன் சுட்டிக்காட்டணும். அவன் தான் தேவனுக்கு பயந்த குடும்பம். அதை விட்டுட்டு மனைவி தவறு செய்கிறார் என்பதுக்கு தாளாடுற புருஷன் மாறும், புருஷன் தவறு தேவன் வழிகளை விட்டு நடக்காண்டு தெரிஞ்சும் கண் கண்ண கண் சாஞ்சியாக இருக்கிற மனைவி மாறும். நாளைக்கு ஆண்டவர் கேட்பாரு, பாப்பா உன் புருஷன் இப்படி நடந்தானே, நீ இதை குறிச்சு ஏன் ஒண்ணு சொல்ல, சாரி உன் மனைவி இப்படிதான் நடந்தாலே உனக்கு தெரியுமே, இதை குறிச்சு நீ ஏன் கண்டிக்க இல்லை, ஏன் இதை குறிச்சு சொல்ல, சாரி லார்ட், இனி சாரி சொல்லியோடு செய்யலாது, பிகாஸ் இட் இஸ் டூ லேட். பாவத்தில் பங்கு போடும் தம்பதிகள், பரிசுத்த குலைச்சலான காரியங்களிலே இணைந்து கொள்ளும் இதயங்கள், அக்கறை, we are the children of God, we have to stand before the Lord, we are going to stand before the judgment of Christ. Everybody should be stand before the judgment of Jesus Christ. ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் கிறிஸ்து தியாகத்துக்கு முன்பாக நிற்கப்பட்டு பண்ணி 2 Corinthians 5:10 பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு அந்த வாலிபனுடைய அவருடைய இருதயத்தை ஊடுருவி பார்த்தாரு. அவன் இதயத்துல மறைந்திருந்த களவு செய்யல, பொய் சொல்லல, கொள்ளையடிக்கல, விபசாரம் செய்யல, ஒண்ணு செய்யல, ஆனா அவனுக்கு காசுதான் கடவுள். அவருமே சொன்னாரு, அதுல வச்சாரு கையு, அதுல மாத்திரம் கை வைக்க, அதுல மாத்திரம் தொடாது. சொன்னாரு, உனக்கு உண்டானது எல்லாத்தையும் விற்று தரித்திர கொடு, பிற்பாடு என்னை பின்பற்றிவா, இதை செஞ்சுட்டு என்ன பின்பற்றிவா, உனக்கு நித்திய ஜீவன். பரலோகத்துல வேகமாக வந்தா சோகமாக போய், ஐயோ ஆண்டவரே இந்த உலகத்துல இருக்கிற பற்றும் பிடிப்பும் அழியாத அழிவில்லாத நித்திய ஜீவனை இழந்து போயிட்டாரு. அடப்பாவி போய்க்கு இதெல்லாத்த நீ கொண்டா போற, இதெல்லாத்த நீ சேர்த்து வச்சுன்னு என்னத்தை நீ அனுபவிக்க போறாய், உன் ஜீவன் இன்றைக்கு போயிட்டா, உன் ஜீவன் உடைய கரத்துல இருக்குது, இந்த உணர்வு உனக்கு இருக்குது, ஆனாலும் நீ இப்படி இருக்கிறது என்ன, பிடி விடமாட்டேன், அன்றைக்கு யாரும் எனக்கு சொன்னாங்க, குரங்கு பிடிச்சா விடாதான். அது போல சில காரியங்களை நம்ம பிடிச்சா பிடிதான், இரும்பு பிடிதான். யாரு சொன்னாலும் நான் பிடிச்ச பிடிதான், மாறவே மாட்டேன். நோ சேஞ்ச் டோட்டோ. நீங்க அப்படி இல்லை, ஆண்டவர் சோத்திரம். சோ இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். பரிசுத்தம் நம்முடைய இருதயத்தில் ஆரம்பமாக. நம்பர் டூ, இன் அவர் ஐசாய், பார்வையில் பரிசுத்தம். அன்னைக்கு ஒன்னா எங்கேயும் ஒரு பைபிள் ஸ்டடி இருக்கும் பொழுது திடீரெனுக்குள்ள ஒரு எண்ணம், வேதத்தில் பல பார்வைகள் பலவிதம், அதை குறித்து பைபிளில் கொஞ்சம் தேடி பார்த்தேன். எல்லாத்தையும் இதுல சொல்ல நேரம் இல்லை. ஆனாலும் இப்ப நம்ம டொபிக் அங்க இருக்கிறபடியால, பார்வையில பரிசுத்தம். அப்படியானால் பார்வையில பாவம் இருக்குதோ அப்படி கேக்குறீங்களோ? ஆகவேதான் இயேசு சொன்னாரு, ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்த்தா அவன் தன் இதயத்துல தரா இல்லையா? உங்க பார்வையில பாவம் இருக்கா இல்லையா சொல்லுங்க. விழிக்கிற இடத்துல கேட்டாங்களா? ஒரு பெண்ணை பார்க்கறது பார்க்கறது பாவமா? அருமையான ஒரு உலகம் கொடுத்தார். என்ன சொன்ன தெரியுமோ? ஒரு ஸ்திரியை ஒரு தடவை நீ பார்த்தது பாவம் இல்ல, பார்த்துட்டு திரும்ப ஒரு தடவை பார்க்கற ட்ரை பண்ற பாரு, திரும்ப திரும்ப பார்க்கற பாரு. தேர் இஸ் சம்திங் எனக்கு வேற. தேவன பிள்ளைகளே, பார்வையை பரிசுத்தமா இருக்கணும். நம் தேவன் நம்மை பார்க்கிறார் என்பதை நம்ம மறக்க கூடாது. இப்ப ஒன்று ரெண்டு வசனங்கள் சீக்கிரம் படிக்கும்போது ஆதாரமாக ரெண்டு வசனத்தை நான் காட்டுறேன் பாருங்க. சோ சங்கீதம் 73:7 சீக்கிரமாக நேரம் போச்சு. சங்கீதம் 73:7 இருக்கா?
அவர்கள் கண்கள் கொழுப்பினால் எடுப்பாய் பார்க்கிறது.
எல்லாரும் படுங்க. ஒரு எடுப்பாய் பார்க்குதான், எடுப்பாய் தல்ல தமிழ் எல்லாம் எடுங்க எடுங்க, எடுப்பாய் பார்க்குது. 73:7 எல்லாரும் படுங்கம்மா. அந்த தம்பி தங்கச்சி மாதிரி எல்லாம் எடுக்க நான் சொல்றது பைபிள் இருக்குன்னு பாருங்க. தவறா சொல்லிடக்கூடாது. பாருங்களேன், திரும்ப படி.
அவர்கள்
கண்கள்
கொழுப்பினால் எடுப்பாய் பார்க்கிறது.
என்னத்தினால் எடுப்பாய் பார்க்குது? கொழுப்பினால். அட்டா அடா 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 அடா. அவர்கள் இருதயம் திரும்ப படி. அவர்கள்
இருதயம் விரும்புவதிலும் அதிகமாய் நடந்து
சரிங்க பாருங்க. அவர்கள் கண்கள் கொழுப்பினாலும் எடுப்பாய் பார்க்குதான். அப்ப சிலருடைய கண்கள் இந்த எடுப்பாய் பார்க்கிறது எதனால தெரியுமோ? கண்களில இருக்கிற கொழுப்பு. பாஸ்டர், கண்களில கொழுப்பு இருக்க? எனக்கு தெரியாது, நான் மெடிசன் படிக்கல. ஆனா த பைபிள் சேஸ், வேத சொல்லுது, அவருடைய கண்கள் கொழுப்பினால் எடுப்பாய் பார்க்க. அர்த்தம் என்ன? அர்த்தம் என்ன? பார்வையிலேயே பெருமை. சிலவர் பார்வை செறிப்பில் பல விதம் ரகம் இருக்குது. அதுபோல பார்வையிலும் பல விதம் இருக்கு. நான் இதை உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை இல்லையா? சில பார்வைகளே கண்ணும் கண்ணும் பேசும். கொச்சும நீ என்கின்ற அருமையான ஒரு தேவடைய ஊழியக்காரர் சைனாவில், அவருடைய புத்தகத்தை சரித்திரத்தை வாசித்து என் உள்ள உள்ள அருமையான ஒரு தேவடைய மனுஷன், ஆண்டவுடைய சுவிசேஷத்தை பிரசங்க பண்ணபடியால் கம்யூனிஸ்டுகள் அவரை அரெஸ்ட் பண்ணி சிறையில் கொண்டு அடைத்தார். கதை இல்லை, உண்மை சம்பவம். சிறையில் கொண்டு அடைத்த போது நீ சுவிசேஷமா பிரசங்கம் பண்றாய் என்று சொல்லி சிறையில் கொண்டு அடைத்தார்கள். இனி சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுவா? அவர் என்ன செய்தா? தன்னோட இருந்த சிறை கைதிகளுக்கெல்லாம் சுவிசேஷத்தை அவனவர் சிறையிலே ரட்சிக்கப்பட்ட பார்த்ததுல அவங்களுக்கு இன்னும் அதிக கோபம் வந்துட்டு, ஓஹோ நீ சிறையில் இருந்தும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்றியா, சரி இனி பிரசங்கம் பண்ணு பாப்போம்னு சொல்லி அவற்ற நாக்கை இழுத்து அதை அறுத்து விட்டார். சொல்லுப்பா, இப்ப நாக்கு இல்லை உள்ள சிறையில் என்ன செய்வாரா தெரியுமோ? கைதிகளை கண்ணால பாப்பாரா? உண்மை சம்பவம். கைதிகளை கண்ணால பாப்பாரா? அவ பார்க்க ஜனங்கள் பாவ உணர்வு அடைஞ்சு அழுவாங்களா? இப்படி ஒரு பார்வை. அது ஒரு பக்கம் வச்சாலும் பாவ பார்வைகளை குறித்து நாம ஜாக்கிரதா இருக்கும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு நபரை என்ன விதத்துல நாம பார்க்கிறோம் என்பதை ஒருவேளை மற்றவர்கள் அறியாவிட்டாலும் நாம அறிவோம் இல்லையா? தேவனும் அறிவார். ஆகவே நல்ல பார்வை நல்லது. கொழுப்பாய் பார்க்கிறது என்றால் பெருமையாக பார்க்கிறது என்று அர்த்தம். அகந்தையாக பார்க்கிறது என்று அர்த்தம். மீட்டிமையான பார்வை. சோ பார்வையிலே ஒரு சாதி பார்வை. இன்னொரு பார்வை சொல்லட்டுமா? சாதி பார்த்துட்டு நேரம் போற முடியாது. ஒன்று சாம்பல் சீக்கிரம் பாருங்க. ஒன்று சாம்பல் புஸ்தகம் நேரம் சீக்கிரமா. ஒன்று சாம்பல் புஸ்தகம் 18 அதிகாரம் 6 வசனத்தை படிங்க, சீக்கிரம் படிங்க.
ஜனங்கள் திரும்ப வரும்போதும் ஸ்திரிகள் இஸ்ரவேலின் சகல பட்டணங்களில் இருந்து ஆடல் பாடலுடன் புறப்பட்டு மேளங்களோடும் கீத வாத்தியங்களோடும் சந்தோஷமாய் ராஜாவாகிய சவுலுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். அந்த ஸ்திரிகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று முறைமுறையாய் பாடினார்கள்.
முறையாக மாறி மாறி பாடியிருக்காங்க, டான்ஸ் பண்ணிருக்காங்க.
அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாயிருந்தது.
இந்த வார்த்தை சவுலுக்கு இன்னொருவரை புகழுகிறது. ஹலோ, இன்னொருவரை புகழுகிறது இன்னாருக்கு சரிப்பட்டு வராது. என்னை விட இன்னொருத்தனை புகழ்றதா, அதை என்னால ஏற்றுக்கொள்ள முடியாது. இங்கதான் மிஸ்டர் சோல் தவறிட்டார். இதுதான், ஹலோ நான் சொல்ற கேளுங்க, இதுதான் அவருடைய வீழ்ச்சிக்கு ஆரம்பம். இத்தனைக்கும் தாவீது செய்தது நன்மைதான். ஒருத்தரும் எதிர்க்க முடியாத ஒருத்தனை போய் தேவ பலத்துல எதிர்த்து கோலியாத்தை வீழ்த்தி பத்திரிக்க அவனை அப்ரிசியேட் பண்ணி விட்டிருந்தால் எவ்வளவு நல்லா இருக்கும். ஆனா இவனுக்கோ அதை பிடிக்கல. சபல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000. இந்த பைபிள்ல சில இடங்கள்ல 10000 என்று வருது. அது 10000 என்று சொன்னா 14000 என்ற அர்த்தம், அது 10000 என்ற அர்த்தம். தவற விளையக்கூடாது. சோ சபல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000. சபல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000. அதாவது ஒரு கோலியாத்து 10000 பேருக்கு சமனா இருந்திருங்க. ஏன்னா ஒருவரும் அவனை எதிர்க்க முடியாம போயிடுது இல்லையா. அவதான் இவன் விசுவாசத்துல போய் அந்த அபிஷேகம் அவர்களை கிரிய செய்து பண்ணி அவனை ஈத்தி கையில ஒன்றுமில்லை. அது ஆச்சரியம். ராஜாட உடுப்பு போட்டுட்டு நடந்து பார்த்தானா, இது எனக்கு பழக்கம் இல்லை, என்னடா நான் ஆடு வைக்கிறவன் ஆயிட்டு. ஆகவே இந்த குட்டி பேர்ல ஏடு கல்லு, அவனுக்கு எல்லாம் கல்லடி கல்லு கல்லடிச்சுதான் அவனுக்கு பழக்கம். பாருங்க, கவன் கல் அறிஞ்சா பழக்கம். ஆகவே இந்த பட்டையங்கிட்ட ஒன்றும் எனக்கு வேண்டாம், இந்த கவசம் ஒன்று எனக்கு வேண்டாம், எல்லாத்தையும் வையுங்க, அடை போடு, அடைப்பு பைய மெய்ப்பண்ண அடைப்பு பண்ண, சண்டை பிடிக்க போனாலும் மெய்ப்பண்ண போலதான் போறேன் பாரு, அடைப்பு பைய போட்டு 5 கல்ல எடுத்து. அதுக்கு இஞ்சி சின்ன சில பேர் 5 கூழாங்கல்லுக்கு 5 விளக்கம் கொடுக்குறாங்க. எனக்கு இதெல்லாம் ஆச்சரியம். இதெல்லாம் எக்ஸ்ட்ரா உபதேசம். இதெல்லாம் வேதத்தில் உபதேசம் சொல்லக்கூடாது. 5 கண்டம், 5 கல்லுக்கு 5 கண்டம் பண்றாங்க. இதெல்லாம் ஐ டோன்ட் அக்செப்ட் தட். சோ 5 கூழாங்கல்ல எடுத்தான், ஒரு கல்லால அடிச்சாம் வீழ்த்திடும். அவன் கையில பட்டயம் இல்ல, அவன் கீழே விழுந்து கிடக்கிறான். இவனுக்கு அவனை கொல்றதுக்கு கையில பட்டயம் இல்ல. கடைசியா என்ன செய்தான், அவன் பட்டத்தை எடுத்து அவனே கொலை செஞ்சிட்டான். இப்ப அவன் தலை உண்ட கையில் இருக்குது. அவங்க எல்லாம் பொம்பளை எல்லாம் ஆறி ஆறி மாறி பாடுறாங்க. சவல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000. இந்த வார்த்தை கேட்டதுல சவலுக்கு பிடிக்கல. அடுத்த வருஷத்தை படி.
இருந்தது அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து தாவீதுக்கு 10000, எனக்கு 1000 கொடுத்தார்கள், இன்னும் ராஜாங்கம் மாத்திரம் அவனுக்கு குறைவா இருக்கிறது என்று சொல்லி அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய்மகாரமாய் பார்த்தான்.
அந்நாள் முதல் கொண்டு
சவுல் தாவீதை காய்மகாரமாய் பார்த்தான்.
என்னமாய் பார்த்தான்?
காய்மகாரம்.
என்னமாய் பார்த்தான்? காய்மகாரமாக
பார்த்தான்.
அர்த்தம் என்ன? பொறாமை, எரிச்சல். என்ன பொறாம எரிச்சல்? என்னிலும் பார்க்க அவனை உசத்தியா வச்சுட்டாங்க, என்னிலும் பார்க்க அவனை தூக்கி பிடிச்சிட்டாங்க பொம்பளை எல்லாம். ஆகவே அவனுக்கு அது பிடிக்கல. என்னை விட ஒருவர் சபையில பாராட்டப்படுறதோ, என்னை விட சபையில இன்னொருவர் புகழப்படுறதோ, என்னை விட சபையில அதிகமாக பயன்படுத்தப்படுறதோ, இது சவுளுடைய உள்ளம், இது சவுளுடைய இருதயம், இது தேவனுக்கு பிடிக்கல. ஆகவே அன்றில இருந்து அவருடைய வாழ்வில் சரிவுதான், சரிஞ்சே போயிட்டான் பாரு. என்ன மாதிரி பார்த்தானா? காய்மகாரமாக. அர்த்தம் என்ன? பொறாமை. எரிச்சல். சில இதுவரை நீங்க பார்க்காட்டா இனி வர்ற நாட்கள்ல சில பேர பார்வை பாருங்க, சில பார்வையிலேயே தெரியும் பொறாம. சரி, அடுத்தவன் பார்வையை பார்க்காட்டாலும் நம்ம பார்வையில பொறாம எரிச்சல் இருக்குதா? அதை பார்த்தோம். அடுத்தவனை பார்த்து நாமளும் அதைத்தான் பார்த்து காலம் முழுக்க போகுது. நம்ம பார்ப்போமே, நம்ம பார்வையில தூய்மை இருக்குதா, சுத்தம் இருக்குதா, பரிசுத்தம் இருக்குதா? காட் நோஸ். பார்க்கிற பார்வை இங்க பாருங்க. வெளியில போனா தம்பி தங்கச்சி மாறு, நான் உங்களோட வயசுலதான் வந்திருக்கேன், என்ன கவனி பாரு. ரோட்டில் ஏராளம் விளம்பரங்கள், வியாபாரம் பெருக விளம்பரம் பெருக என்று சொல்லி வியாபாரத்தை பிசினஸுக்கு என்னென்னலாம் என்னத்தை போட்டாலும் பரவாயில்ல, என்ன படத்தை போட்டாலும் பரவாயில்ல, எங்களுக்கு வியாபாரம் பெருகணும். தட்ஸ் ஆல். என்ன படத்தை போட்டாலும் பரவாயில்ல, எப்படி போட்டாலும் பரவாயில்ல, எங்களுக்கு வியாபாரம் பெருக. ஆகவே எங்க பார்த்தாலும் அசுத்தமான படங்கள், ஆபாசமான படங்கள். பார் 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 பார். இப்ப என்ன கவனிங்க, நான் ஒரு வீட்டுக்கு போறேன், அந்த வீட்டுல நான் கவனிச்ச ஒரு காரியம். ஆகவே என்ன, அடிக்கடி என் வீட்டுல கூப்பிடாது. வீட்டுல பார்த்து அந்த வீட்டுல மூன்று குரங்கு இருந்து, குரங்கு இருக்குதே அப்படின்னு பார்த்தேன். குரங்கு இருந்து பார்த்தா அந்த குரங்கை கொஞ்சம் கவனிச்சு பார்த்தேன், ஒரு குரங்கு தன் கையால வாழை பொத்திட்டு இருக்கு, மற்ற குரங்க பார்த்தேன் கையால கண்ணை பொத்திட்டு இருக்கு, மற்ற குரங்க பார்த்தேன் அது கையால காதை பொத்திட்டு இருக்கு. இப்ப கேள்வி, காதுக்கு என்ன சம்பந்தம்? இப்ப நான் சொல்ற கேளுங்க, இருதயத்தின் நினைவுகள் தேவனுக்கு உண்பாக கூடாது பார்த்துட்டேன், ஆனா அதைத்தான் பொத்தி பிடிக்க முடியாது, அதை உள்ள இருக்குது. ஆகவே பிடிக்க பொத்தேலாது, பொத்தேலாது, உள்ள வச்சுட்டேன். சோத்திரம், அதை பார்த்துட்டோம். இப்ப கண்ணையும் பார்த்துட்டோம். இப்ப அடுத்து என்ன தெரியுமோ, காது. வடித்த ப்ராப்ளம் இது, காது. காதோட என்ன பிரச்சனை, காதுக்கும் பரிசுத்தத்துக்கும் என்ன சம்பந்தம் என்று ஒரு வழி நீங்க கேட்கல. என்ன கேளுங்க, சொல்றேன். பார்க்க கூடாதது பார்க்கிறது பாவம், நினைக்க கூடாதவைகள் நினைக்கிறது பாவம், பார்த்துட்டோம். இப்ப மூன்றாவது தெரியுமோ, என்ன தெரியுமோ, கேட்க கூடாதவைகளை எல்லாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறதும் பாவம் என்று படிவோடு நான் சொல்லிக்கொள்றேன். நான் அடுத்தவரை குறித்து ஒன்றும் குறை சொல்ல மாட்டேன், ஆனால் அடுத்தவரை குறித்து சொல்லுற குறைகளை ரசித்து கேட்டு, அதுவும் எனக்கு பிடிக்காத ஒரு நபரை அளவலை கொள்ளுங்க, நீங்க எல்லாம் அப்படி செய்ய மாட்டீங்க, பட் நான் என்ன சொல்றேன், எனக்கு பிடிக்காத ஒரு நபரை இன்னொருவர் அவரை குறித்து கொஞ்சம் கட்டமாக காரசாரமாக குறையா கதைச்சா, ஓ அப்படியா, இப்படியா, அப்படி சொன்னாரா, இப்படி செஞ்சார், அட பாருங்க. பட் தி பைபிள் சேஸ், கர்த்தருக்கு பயந்தவர்கள், அதாவது தேவனுடைய பிள்ளை, ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வதை கத்தரசி வர கவன். ஃப்ரீ கோல், கதைக்கிறதுக்கு காசா கொடுக்கிற கதை, கதை நல்லத கதைக்கிறது நல்லது. சோ நான் சொல்றேன் கேளுங்க, சொல்றேன் கேளுங்க, கேட்க கூடாத விலை. இங்க பாருங்க, உங்களோ உங்களிடத்துல இன்னொரு குறிஞ்சு குறை சொல்லி கொண்டிருக்கிறார். ஏன் தெரியுமோ, நீ அந்த குறைகளை கேட்கிறாய் என்று அவருக்கு தெரியும். ஆகவேதான் அதை வந்து உன்னத சொல்லிட்டு இருக்கிறார். இங்க பாருங்க, அடுத்தவனு குறித்து யாராவது கொடுத்த குறை சொல்லுங்க, ஸ்டாப் இட், இதை நிறுத்துங்க, வேற டாபிக் கதை என்று சொல்லி பாருங்க. அதுக்கு பிறகு லேசில் வந்து கொடுங்க. ஏன் தெரியுமோ, இந்நாளிட்ட நம்ம சரக்கு அவியாது, இந்த நம்ம குப்பையில கொண்டு போய் அவருக்குள்ள போடையலாது. இப்ப நாம என்ன குப்பை தொட்டியா கண்டு எல்லாத்தையும் கூட உள்ள போடுறது. ஹலோ, என்ன கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம கதைக்க கூடாது, என்ன கதைக்க கூடாதுகளை கதைக்கிறது கூடாதுன்னு தெரியும், நினைக்க கூடாது நினைக்கிறது தெரியும், கேட்க கூடாதவைகளை கேட்க கூடாது என்ற நினைவு அறிவு வேத வசன தெளிவு ஏன் நமக்கு இல்லை? ஆகவே சபையிலே சகலமும் ஒழுங்கும் கிரமமாக நடக்கட்டும், பரிசுத்தம் சபையிலே காணப்படட்டும். பரலோக தேவன் விரும்புகிற, பரலோக தேவன் பரிசுத்த தேவன் வாசம் பண்ணுகிற பரிசுத்தம் சபையிலே காணப்பட கிடவுது. அவைதான் பைபிள் சொல்லுது, பரிசுத்தமானது உங்களுடைய ஆலயத்திலே நித்திய நாளாக அலங்காரமாக இருக்குது. என கருபாடுகளே, ஆலயத்தின் அலங்காரம் பரிசுத்தம். இன்னும் சொல்லட்டுமா, நம்முடைய அழகு ஹலோ சொல்லி அனுப்புறேன். நம்முடைய அழகு, ஆவிக்குரிய அழகு, தேவன் விரும்புகிற அழகு, அது நம்முடைய பரிசுத்தம் வாழ்வுதான். எந்த அளவுக்கு நாம பரிசுத்தமா வாழ்றோமோ அந்த அளவுக்கு தேவன் என்னை நேசி நம்மை நேசிப்பார். அசல் இடத்துல ஆண்டவர் பார்த்து சொல்லு, ஆண்டவரே உங்களுடைய நேசத்தாலே நான் சோகமாக, என் மேல் பறந்த அவருடைய கொடி நேசம், நான் என் நேசருடையவர், அவர் பெரியவன் மேல் உன்னத பாட்டில் வாசிக்கிறேன். தேவன் அறிவாரே அனைத்து. சோ பரிசுத்தம் நம்முடைய இருதயத்தில், பரிசுத்தம் நம்முடைய கண்களிலே, பரிசுத்தம் நம்முடைய காதுகளிலே. சோ இதை நேரம் புறப்பட ஒரே காரியம், ஒரு காரியத்தை மாத்திர சொல்லி நான் முடிக்கிறேன். முக்கியமான ஒரு காரியம் அதே நான் பார்ப்போம். சங்கீதம் 96 நான் முடிக்கிறேன். 96:9 படிங்க.
பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள்.
அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். ஸ்தோத்திரம். 29:2 படிங்க. 29:2 சீக்கிரப்படி.
கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள்.
பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். சரி, இப்ப பாருங்க. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை, தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் மீட்டுக்கொண்டு அருமையான தேவ ஜனமே, உனக்கும் எனக்கும் சேர்த்து கர்த்தருடைய வார்த்தையை நான் சொல்றதாவது, தொழுகையிலே பரிசுத்தம் அல்லது ஆராதனையிலே பரிசுத்தம். பரிசுத்தம் இல்லாத ஆராதனைகள் எல்லாம் தேவன் அங்கீகரிக்காது. பைபிள் தெளிவாய் சொல்லுது, பரிசுத்த அலங்காரத்துடனே அவரை தொழுது கொள்ளுங்கள். ஆகவே ஆராதனைக்கு முதல் நம்மை ஆராய்ந்து பார்த்து கவனிங்க, நம்முடைய குரல்ல இனிமை இருக்கலாம், தாளம் தெரிஞ்சிருக்கலாம், மேளம் தெரிஞ்சிருக்கலாம், சுரபரிசு தெரிஞ்சிருக்கலாம், எல்லாம் தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் பரிசுத்தம் இல்லாம நாம் செய்கிற தொழுகைகள், அது தேவனால் அங்கீகரிக்கப்பட மாட்டேன், அதுல தேவன் பிரியப்பட மாட்டேன். காயின் ஆண்டவருக்கு காணிக்க கொண்டு வந்து செலுத்தினான். ஆபேல் ஆண்டவருக்கு காணிக்க கொண்டு வந்து செலுத்தினான். ரெண்டு பேரும் காணிக்க செலுத்தினார்கள் தான், ஆனால் ஒருவனுடைய காணிக்கையை தேவன் அங்கீகரித்தார், அக்செப்ட் பண்ணினாரு. இன்னொருவனுடைய காணிக்கையை ஆண்டவர் ரிஜெக்ட் பண்ணாரு. என கருமானவர்களை, நாம் ஆண்டவருக்கு ஆராதனை செய்யலாம், ஆராதனை செய்யணும், ஆராதனை செய்ய வேண்டும், அவரை தொழுது கொள்ள வேண்டும், அவரை தொழுது கொள்வதில் இன்னும் நாம வளரணும், சபை வளரணும். ஆனால் ஆராதனைக்கு ஒரு மிகப்பெரிய கண்டிஷன் என்னவென்றால், பரிசுத்த அலங்காரத்துடன் அவரை தொழுது கொள்ளுங்கள். இந்த பரிசுத்த அலங்காரத்தோடு நாம் ஆண்டவரை தொழுது கொள்ளும் பொழுதுதான் தேவனுடைய பிரசன்னத்தை நாம் அனுபவிக்க முடியும். நான் என்னுடைய வாழ்விலே அனுபவித்து வருகிற ஒரு காரியம் என்னவென்றால், அதிகமாக நான் தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிற நேரம் அந்த ஆராதனை நேரம் கர்த்தருக்கு முன்பாக நான் உண்மையா சொல்றேன். தேவனுடைய பிரசன்னத்தை ஆவியிலே நான் அதிகமாக உணர்ற நேரம், தேவனை தொழுது கொள்ற நேரம் தான் பாரு. ஆண்டவருக்கு புரியும். அதான் யாரும் சொன்னார் இல்லையா, ஒரு பிரசங்கி தேவனிடத்திலிருந்து ஒரு செய்தியை கொண்டு வருவார், ஒரு ஜெபிக்கிற ஒரு ஜெப வீரம் தேவனிடத்திலிருந்து பதிலை கொண்டு வருவார். ஆனா ஆராதிக்கிறவனோ தேவனுடைய பிரசன்னத்தையே கொண்டு வந்துடுறான் பாரு. தேவனை நெருங்கி, ஆண்டவரை நெருங்கி சேர்றேன், ஆராதிக்கு ஆராதித்து ஆராதித்து ஆண்டவர் இருதயத்துல இடம் பிடிச்சவன் தாவி, அவனுக்கு சவுல் வாராண்டா கொள்றதுக்கு பாட்டு பாடுகின்ற பாட்டு எல்லாம் பாட்டாகுமா, எங்கள் பரிசுத்தர் இயேசு பாட்டு கிணையாகுமா. தாவிது கொல்ல சவுல் கொல்ல வாராண்டா பாட்டு, எந்த என்ன எந்த சூழ்நிலையும் அவன் ஆண்டவரை ஆராதிக்க கற்றுக்கொண்டான் பாரு. எனக்கு அறிமானவர்களே, தொழுகையிலே பரிசுத்தம் பரிசுத்தம் இல்லாமல் தேவனை நாம் தரிசிக்க முடியாது. பல வருஷங்கள் போனதை வச்சு, நம்முடைய அனுபவங்களை வச்சு, ஒருவேளை அழைப்பு வச்சு அதெல்லாம் அடுத்தது. ஆனா தேவனுக்கு முன்பாக நாம் பரிசுத்தமாக வாழ வேண்டும், பரிசுத்த ஆசாரிய கூட்டம். ஏனெனில் நாம் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்த தேவன், சபையிலே பரிசுத்தம் காணப்பட வேண்டும். சபையில இருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார், தேவன் எதிர்பார்க்கிறார். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இருதயத்திலே பரிசுத்தம் இங்கிருந்து தான் ஆரம்பமாக வேண்டும். மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாதது என்று கண்டு மனுஷனை உண்டாக்குறதுக்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார் என்றெல்லாம் வேதனை வாசிக்கிறோமே. ஆகவே இருதயத்திலே பரிசுத்தம், என் உள்ளத்திலே என்னடா தேவன் உரைகிற இடம், ஆண்டவர் வாழுகிற இடம், என் இதயம் பாருங்க என்ன வேலை கரையும் கொடுத்த இத சுத்தம். எனக்கு அருமை தேவன பிள்ளைகளே, பரிசுத்த மகா பரிசுத்த பரலோக தேவனே, நம் இருதயத்தில் எந்தெந்த பகுதியிலெல்லாம் அசுத்தங்கள் நம்முடைய இருதயத்திட்ட நுழையுதோ அதை பார்த்து அவர்களுக்கு காவல் போடணும், கதவை பூட்டணும், இருதயத்தை சுத்தமாக வச்சு சொல்லி அனுப்புறேன், கத்தி கத்தி சொல்லி அனுப்புறேன், என் இதய பாரத்தோடு சொல்லி அனுப்புறேன். நான் தேவனிடத்தில் மன்றாடுகிற மன்றாட்டின்படி உண்மைப்படி உங்களுக்கு சொல்லி அனுப்புறேன். தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் நானும் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர், பரிசுத்தம் உள்ளவர், அவர் வாழ்ற இதயம் அதை சுத்தம் வந்து. கோயிலுக்குள்ள போய் குடிப்போமா, கோயிலுக்குள்ள போய் ஊதுவோமா, கோயிலுக்குள்ள போய் சண்டை பிடிப்போமா, கோயிலுக்குள்ள போய் சினிமா படம் பார்ப்போமா? ஏ கோயிலுக்குள்ள கடவுள் இருக்க, கடவுள் கோயிலுக்குள்ள குடியிருக்கிறார். ஆகவே அதை சுத்தமாக வச்சிருக்க வேண்டும் என்ற அறிவு தெளிவு நமக்குள்ள இருக்குது அடிப்படையா. ஆனா சத்தியம் என்ன, தேவன் வாழுகிற கோயில் நம்முடைய உள்ளம், நம்முடைய இதயம், இதை சுத்தமா வச்சிருக்க நமக்கு தெரியல. அவதான் கோயிலாவது எதடா, குளமாவது எதடா, கோயிலும் குளமும் தேடும் குளமுறை, கோயிலும் மனத்துள்ள குளமும் மனத்துள்ள ஆவதும் வழிவதும் இல்லை இல்லை என்று ஒரு பக்தம் பாடு. This is the temple of God. You are the temple of God. The Lord is living in you. தேவன் உனக்குள்ள வாசமாக இருக்கிற நீ தேவனுடைய ஆலயம், உன்னுடைய இதயம், உன்னுடைய இதயம், உன்னுடைய இதயம், என்னுடைய இதயம், தேவன் வாழுகிற இல்லம், தேவன் வாழுகிற வீடு. ஆகவே இதை நான் சுத்தமா வச்சிருக்கணும். Will you take a decision? சொல்லட்டுமா, சொல்லட்டுமா, கேளு. பரிசுத்த வாழ்வு என்பது ஒரு தீர்மானம், பரிசுத்த வாழ்வு என்பது ஒரு தீர்மானம். தானியேல், என்னை தீட்டுப்படுத்துகிற எந்த ஆகாரத்தினாலும் என்னை நான் தீட்டுப்படுத்திக் கொள்ள மாட்டேன். தேவன் அருவருக்கிற தேவன் விலக்கி வைத்த அருவருப்பான எந்த ஆகாரத்தையும் அரண்மனையில் இருந்தாலும் நான் புசிக்க மாட்டேன். ராஜா என்னை கொண்டு போட்டாலும் நான் புசிக்க மாட்டேன். Take a decision. Even அரண்மனையில் இருந்தாலும், ராஜாவோட போஜனம் பண்ற வாய்ப்பு இருந்தாலும் அதை நான் புசிக்க மாட்டேன். அது ஆண்டவருக்கு அருவறுப்பு. தானியலுக்கு பிடிக்காத அவன் அதை தவிர்க்கல, தேவனுக்கு பிடிக்காத என்பதற்காக அதை தவித்துக் கொண்டார். ஆகவே நான் சொல்லுவேன், பரிசுத்த வாழ்வு என்பது ஒரு தீர்மானம். ஆகவே இன்றைக்கு நீங்களும் நானும் ஒரு தீர்மானம் எடுக்க என்ன தெரியுமா, ஆண்டவரே நீ விரும்பாத ஒன்று விட வாழ்வினோட இந்த ஒரு தீர்மானத்தை நீங்க வந்துறீங்களா இருந்தா ஆண்டவருக்கு கோடி ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஒரு பாவத்தை செஞ்சுட்டே இருக்காத, தொடர்ந்து தொடர்ந்து ஆண்டவரை துக்கப்படுத்திட்டு இருக்காரு. தேவனுடைய காண்கிற, டோன்ட் ஃபர்கெட் இட். நீ எங்க போனாலும் எதை செஞ்சாலும் தேவன் பார்க்கிறார், தேவன் பார்க்கிற சத்தியத்தை சொல்லி உனக்கு அனுப்புறேன். திரும்ப திரும்ப ஒரு பாவத்தை செய்யாது, அதன் முடிவு பயங்கரமாக இருக்கும். தேவனோட விளையாடக்கூடாது, ஜீவனுள்ள தேவனுடைய கரங்களில் விழுகிறது பயங்கரமாக இருக்கும். வேதம் எச்சரிக்கை. பரிசுத்த அழைப்புக்கு பங்குள்ள உள்ளாகிய பரிசுத்த சகோதரனா, பரலோக தேவனுடைய பிள்ளைகள்னா, பரிசுத்த பிதாவின் பிள்ளைகள்னா, தேவன் விரும்புகிற பரிசுத்தம் நம் இதயத்திலே ஆரம்பமாகட்டும். நம் கண்களிலே பரிசுத்தம், நம்முடைய வாயின் வார்த்தையிலே பரிசுத்தம், நாம் கேட்கிற கேள்வியிலே பரிசுத்தம், ஆராதனையிலே பரிசுத்தம். இன்னும் பல காரியங்கள் நான் சொல்லலை, குறித்து வைத்திருக்கிற நேரம் போது எனக்கு அருமான தேவனுடைய பிள்ளைகளே, டேக் அ டிசிஷன் இன் யுவர் ஹார்ட். Because your God is holy. நம் தேவன் பரிசுத்தர். ஆராதனை நேரங்களில் தனியே சேர்ந்து ஆராதிக்கிற நேரங்களில் சொல்லுங்க, கர்த்தாவே நீ பரிசுத்தர், 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 பரிசுத்தர் சொல்லி 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 அவர் ஆராதி அவரை தொழுது கொள்ளுங்க. தேவட பிரசரத்தை அனுபவி கத்தர் உங்களோட வாழ்நிலை பலத்தை கிரிகள் அழைப்பார். செவ்வடம் சார் யோர் சேட்டப் பிளேஸ்.